கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 8:5 வாசிக்கலாம்.
அவர் 7 உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தமானுடைய ஜபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தமானுடைய ஜபங்களோடு செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின.
சரி, போதும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு இன்டர்செஷன், ரெடெம்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். பரிந்து பேசுதல், மீட்பு, நியாய தீர்ப்பு, 3 காரியங்கள். இன்டர்செஷன், பரிந்து பேசுவது, அதன் பின்பு ரெடெம்ஷன், மீட்பு, அதன் பின்பு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. இந்த வாசி கேட்ட பகுதியிலே நம்ம அதை வாசிக்கிறோம். அவர் 7 உழைத்த போது பல்லோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவளுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து கொண்டு பலிபீடத்து படியிலே நின்றான். சகல பசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தப்படும் மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்தபடியே பசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினாலே நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. இந்த வசனங்களிலே இன்டர்செஷனை காண்கிறோம், ரெடெம்ஷனை பார்க்கிறோம், நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். 4-5 வசனத்தில் பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். அப்பொழுது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி உண்டாயின. சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள், பூமி அதிர்ச்சி, இது எதை குறிக்கிறது என்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அந்த தூபங்காட்டும் பொற்கல வேறொரு தூதனும் தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். அப்பொழுது தேவனுக்குன்பாக இருந்த சிங்காசனத்திலே இந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தப்படும் தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த தூபவர்க்கத்தின் புகையானது தேவனுக்குன்பாக அது எழும்பிற்று என்று சொல்லப்படும் பொழுது அது பரிந்து பேசுதலாக இருக்கிறது. அந்த 3-4 வசனம் வந்து பரிந்து பேசுதலை குறிக்கிறது. அவர் 7 உடைத்த பொழுது பல்லவத்திலே அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. அந்த வசனம் வந்து ரெடெம்ஷனை குறிக்கிறது. அதனால் அந்த முதல் 5 வசனத்துக்குள்ள 3 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்டர்செஷன், ரெடெம்ஷன், ஜட்ஜ்மெண்ட், எல்லாமே ஆவிக்குரிய வார்த்தைகள். உலகப்பரமான மனுஷங்களை இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பேப்பரில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராது. இதெல்லாம் பைபிளிக்கல் டேம், பைபிளிக்கல் லாங்குவேஜ். இது இந்த லாங்குவேஜில் தேறி இருக்க வேண்டும். ஒரு பாஸ்டர் பைபிளிக்கல் லாங்குவேஜில் தேறி இருக்க, அந்த பைபிளிக்கல் லாங்குவேஜ் வேறு. அதுதான் பிரசங்கத்தில் சொல்லப்படுகிறது. இன்டர்செஷன், ரெடெம்ஷன், ஜட்ஜ்மெண்ட், இந்த 3 நீங்கள் என்னென்னு தெரியணும். இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்படுது. ஏழாம் முத்திரையானது அது இட் இஸ் த கமிங் ஆஃப் த லோர்ட். செவன் சீல் இஸ் த கமிங் ஆஃப் த லோர்ட். அதுதான் ஏழாம் முத்திரை. பரலோகத்திலே வந்து வானத்திலிருந்து வேறொரு தூதன் இறங்கி வர கண்டேன் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. இங்கே எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. அந்த ஆஃப் அன் அவர் சைலன்ஸ். இந்த மேகம் ஏறக்குறைய 27-28 நிமிஷம் காணப்பட்டது. கரெக்டாக 30 நிமிஷம் இல்லை, அதான் ஏறக்குறைய அரை மணி நேரம் காணப்பட்டது. இட்ஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். அவர் பல்லவத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னதாக பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது அவர் பல்லவத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 1:17 வாசிக்கல், 1:11 வாசிக்கல்.
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
இதோ உங்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளின போன இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக அவளை வானத்திலே அவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதுக்கு முந்தின வசனம் 9 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்?
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது.
ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. சுமார் 500 பேர் ஒலிவ மலையில் கூடியிருக்கிறாங்க. 500 பேர் ஒலிவ மலையில் இருக்கும் பொழுது அவங்ககிட்ட அவர் பேசிக்கிட்டே போறாரு. அப்பொழுது ஒரு மேகம் வருகிறது. அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஹலோ, அவர் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் பொழுது இந்த கலிலேயராகிய மனுஷர்கள் வந்து அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தலையை உயர்த்தி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் தலையை உயர்த்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் மேலே அப்படியே போயிட்டுருக்கிறார். அந்த மேகம் வர வர அது சின்னதாக போயிட்டு மரம் மறைஞ்சி போயிடுச்சு. அவர் பல்லவத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது ரெண்டு தூதர்கள் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. அவர் எப்படி எழுந்தருளி போனார்? மேகத்திலே அவர் எழுந்தருளி போனார். அதே மாதிரி மேகத்திலே வருவார். இப்போ அவங்க அண்ணாந்து பார்த்தது போல் நம்ம அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 500 பேர் கடைசியாக அவர் 500 பேருக்கு தரிசனமானார். ஒரே நேரத்தில் 500 பேருக்கு தரிசனமானார். அவங்க எல்லாரும் 500 பேரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் மேலே எழுந்தருளி போனார். இப்போ நீங்கள் கடைசி கால சந்ததியாக வந்திருக்கிறீங்க. நீங்கள் எலெக்டட் பீப்புளாக இருக்கிறீங்க. நீங்கள் இயேசுவை நேசிக்கிற மக்களாக இருக்கிறீர்கள். ஆமேன். இப்பொழுது நம்ம அவரை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமேன். லூக்கா 21:27-28 வாசிக்கலாம். லூக்கா 21:27.
மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள்.
மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு கூட அவர் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அதுவரை தொடர்ந்து வாசிக்கலாம்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலையை.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் வந்து மேலே நோக்கி பாருங்கள். உங்களுடைய தலைகளை நிமித்தி நீங்கள் மேலே நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அவங்க அண்ணாந்து பார்த்தது போல் நம்மளும் மேலே பார்க்க சொல்லியிருக்கு. அவர் மேகத்தில் வருவார். உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்குது. உங்களுடைய சரீர மீட்பு சமீபமாக இருக்குது. பாடி சேஞ்ச் சமீபமாக இருக்குது. அவங்க யாருக்காவது சோகமில்லாமல் வந்தால் நான் அதுதான் நினைப்பேன். எனக்கு சோகமில்லா வந்தாலும் அதுதான் நினைப்பேன். நீங்கள்லாம் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. அதனால் இந்த பாடியில் நம்ம நோய்வாய்ப்பட்டு தவிக்கிறோம். இந்த பாடி முதுமை அடைகிறது. இந்த பாடி அழகை இழந்து போகும், ஸ்ட்ரென்த்தை இழந்து போகும். ஒரு நேரத்தில் எந்த ஒன்றுமே செய்ய முடியாத சூழலை ஏற்படும். ரொம்ப ஓல்ட் ஏஜ் வந்தால் இந்த மாதிரி ஒரு சரீரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம வந்து எட்டர்னல் யூத் எல்லாம் கொண்டு வரப்போகிறார். ஆமீன். நித்தியமாக நம்ம இளமையாக இருக்க போகிறோம். இந்த பாடியை சேஞ்ச் பண்ணுவார். அதுதான் உங்களுடைய சரீர மீட்பு. அதற்காக நீங்கள் வந்து மேலே உங்கள் தலைகளை உயர்த்தி நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு அவங்க எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நிமிர்ந்து பார்த்தாங்க, தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து பார்த்தாங்க. அப்பொழுது தூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த இயேசுமானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றால், அவர் மேகத்தில் வருவார். மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு கூட அதிகாரத்தோடு அவர் மேகத்தின் மேலே வரும் பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. அவர் வந்து விட்டார், மேகத்தில் வந்து விட்டார். எப்படி வந்திருக்கிறார்? அவர் வந்து கிங் தியோபானியா வந்திருக்கிறார். அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்திருக்கிறார், பேட் பாடியில் வந்திருக்கிறார். தோன்றவும் செய்யலாம், தோன்றாமல் இருக்கவும் செய்யலாம். அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர், அப்படி அவர் வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? மணவாட்டியின் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. மணவாட்டின்னா நம்முடைய காங்கிரிகேஷன் மட்டுமல்ல, உலகமெங்கிலும் இருக்கிற ரியல் பிலீவர், நியூ பேர்த் அடைஞ்சவங்க. மெசேஜில் இருக்க எல்லாருமே நியூ பேர்த் அடையலை. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, யூதர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்ல, யூதர் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. அதனால் அதே போல் என்டைம் மெசேஜில் இருக்க எல்லாருமே மணவாட்டி கிடையாது. மணவாட்டிங்கிறது கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தில் நம்ம ஒரு அவயவமாக இருக்கிறோம், ஒரு பார்ட்டாக இருக்கிறோம். பை ஒன் ஸ்பிரிட் வி ஆர் ஆல் பேப்டைஸ்ட் இன்டு ஒன் பாடி. ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்குள்ளே இருக்கிறோம். இதுதான் அந்த பிரமிடு, இதுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அந்த டெய்லர் உமன் வந்து ஒரு அட்டை, அங்கே ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கிறா, அந்த அட்டையை போட்டுட்டு அட்டைக்குள்ளே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி மீதியெல்லாம் சுருட்டி வச்சுருவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த அட்டை வந்து இது தான் அப்படின்னு சொல்லி பிரதர் பிரனா சொல்லியிருக்கிறாரா? பிரதர் பிரனா சொல்லலை. நம்ம பிரதர் பிரனா மெசேஜை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கூலில் மேத்ஸ் படித்தீங்கன்னா அங்கே அந்த டீச்சர் வந்து ஒரு மேத்ஸை நம்ம செஞ்சு காமிப்பாங்க, மீதியை நீங்கள் செய்யணும். உங்களுக்கு நல்ல அறிவு இருந்தால் தான் செய்ய முடியும். அறிவு இல்லைன்னா செய்ய முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற மேத்ஸை போட முடியாது. அவங்க எல்லாத்தையும் போட்டு காமிக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸசைஸில் 10 இருக்கும். இப்போ மேத்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. நான் படித்த காலத்தில் இருக்க மேத்ஸை சொல்கிறேன். நான் படித்த காலத்தில் இருந்த மேத்ஸ் வந்து பிரயோஜனமானது. இப்போ இருக்கிறது எப்படி பிரயோஜனம்னு எனக்கு தெரில. அதனால் ஒரு மாடல் காப்பியை நமக்கு அவங்க ஒன்று செஞ்சு காமிப்பாங்க, மீதியெல்லாம் நீங்களே போடுங்க. இன்னும் இருக்கு பாஸ்டர் என்ன சொல்கிறாங்க, தீர்க்கதரிசி சொன்னது தான் சொல்லணும். அவங்களுக்கு அந்த அந்த மாடல் அந்த இதுக்கு மேஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் போடுவாங்க. எக்ஸசைஸை போட தெரியாது. அப்போ ஃபெயில் தான் ஆகணும். அந்த பாஸ்டர் ஃபெயில் தான் ஆகணும். அவரே ஃபெயில் ஆனால் அவங்க சர்ச்சி எப்படி கொண்டு போவாங்க? அதே மாதிரி தான் என்டைம் மெசேஜ் இருக்குது. அதை பெண்ணா சொல்லியிருக்கிறார். அதை வச்சு நம்ம வந்து அவர் வந்து டேஸ் போட்டுட்டு போயிட்டார், அவர் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு போயிட்டார், நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டார். ஹோம்ஒர்க்கை பாஸ்டர் செய்யணும், பாஸ்டர் செஞ்சு ஜனங்களுக்கு சொல்லணும். அப்படி ஒரு பாஸ்டருக்கு அந்த ஹோம்ஒர்க்கு செய்ய தெரியல அப்படின்னா அவர் எப்படி பாஸ்டராக இருக்க முடியும்? நீங்கள் தீர்க்கதரிசி சொன்னதை தான் செய்யணும், வேறு நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா, தீர்க்கதரிசி எல்லாத்தையுமே சொல்லலை, பைபிளில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லலை. அவர் முக்கியமானதை சொல்லிட்டு போயிருக்காரு. அதை வச்சு நம்ம மற்ற மேட்சை நம்ம போடணும். அப்படி போட தெரியாத பாஸ்டர்கள் வந்து அவங்க வந்து தேவனால் அழைக்கப்பட்டது கிடையாது. அவங்க வந்து ராப்சரில் கைவிடப்படுவாங்க, அவங்களுடைய சபையும் கைவிடப்படும். வாத்தியாருக்கே வந்து மேட்ச் போட தெரியலன்னா எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு போட தெரியும்? வாத்தியார் டீச்சருக்கு வந்து எல்லாமே தெரியணும். அந்த மேத்ஸ் புக்கில் இருக்கிற எல்லாமே போட தெரியணும். அவங்க தான் பெஸ்ட்டு டீச்சர். அவங்க தான் அதே போல் ஒரு பாஸ்டருக்கு ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற ரகசியம் தெரியணும். அவர் தான் பெஸ்ட்டு டீச்சர். அவருக்கு பிற பெண்ணாக போட்டது தான் நான் போடுவேன், வேறு எக்ஸ்ட்ரா எனக்கு போட தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் இன்றைக்கி இருக்கிற பாஸ்டருடைய நிலைமை. தீர்க்கதரிசி சொன்ன அதே தலைப்பில் தான் கொடுக்கணும். தீர்க்கதரிசி சொன்னதை தான் சொல்லணும். நீங்களாக மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நீங்களா தியானம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு பரிசுத்தாவி தேவையில்லை, அதை சொன்னதை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? அதே போல் தான் இந்த இந்த இதை வந்து இதுதான் பேட்டர்ன். இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் எலெக்டட் பீப்புள். இது உள்ளே இருக்கிறவங்க ஏழு சபை கால எலெக்டடும் ஹெட்ஸோனில் இருக்கிற நம்ம இதை போடும் பொழுது இதுக்கு வெளியே இருக்கவங்க புத்தி இல்லாத கனி. சேம் மெசேஜ் தான், சேம் கிளாத்து தான், ஒரே குவாலிட்டியான கிளாத்து தான், ஆனாலும் அந்த வரைபடத்துக்குள்ளே இல்லை. நம்ம இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே நம்ம பசுத்த ஆவினாலே நம்ம சேர்க்கப்படும். நம்ம நீ பேர்த் அடையும் பொழுது இந்த சரீரமாகிய சபையில் இருக்கு. இதுதான் மனவாட்டி. இந்த மனவாட்டியை எடுத்துக்கொள்ள தான் ஆண்டவர் வருகிறார். ஆமீன். இப்பொழுது இந்த கட்டடம் கீழே இருக்குது, இந்த பிரமிடு கீழே இருக்குது, ஹெட்ஸோன் வந்திருக்கிறது, ஆனாலும் அது இணைக்கப்படலை. இப்பொழுது இன்விசிபிள் யூனியனில் தான் இருக்கு. அது நேரடியாக இணைக்கப்படும் பொழுது இந்த கட்டடம் இங்கே இருக்காது, இது மேலே போயிடும். அல்லேலூயா. இந்த ஏழு சபை கால பசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள். மேலே ஹெட்ஸோனில் நம்ம இருக்கிறோம். இதை நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீங்க. ரெண்டு கூட்டத்தாரும் ஆகாயத்திலே அவரை சந்திப்போம். ஆமேன். அதனால் இப்பொழுது ஹெட்ஸோன் வந்திருக்கிறது, ஆனாலும் என்ன சொன்னால் உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கு, உங்களுடைய சரீர மீட்பு இன்னும் வரல. இப்பொழுது சார் ரிவீலிங் ஆஃப் த ரெடாம்ஷன். இப்பொழுது என்ன சொன்னால் ரெடாம்ஷன் ரிவீல் ஆகிறது. அதாவது முதலாவது இன்டர்செஷன், ரெண்டாவது ரெடாம்ஷன், மூணாவது ஜட்ஜ்மெண்ட். யார் யார் ரெடாம்ஷனை புறக்கணிக்கிறார்களோ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அதெல்லாம் இன்டர்செஷன், பரிந்து பேசுகிற ஊழியம். இந்த இன்டர்செஷனுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் மத்தியில் என்ன இருக்குன்னா ரெடாம்ஷன் ரிவீல். ரெடாம்ஷன் வந்து இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமீன். ரெடாம்ஷன் இஸ் ரிவீல் பிட்வீன் இன்டர்செஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். Redemption is revealed between intercession and judgment. ஏழு சபை காலங்களில் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்தார். இன்டர்செசரி ஒர்க், மீடியேட்டர் ஒர்க், மத்தியஸ்தராக ஊழியர், பிரீஸ்டாக ஆசாரியனாக இருந்தார். ஏழு சபை காலங்கள் முடிந்த பிறகு அங்கே ஒரு இடைவெளி டைம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார், முத்திரைகளை திறந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஏழு சபை காலத்தில் இருக்குல்ல. ஆஃப்டர் த செவன் சர்ச்சேஸ் இஸ் ரன் அவுட், காட் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் அண்ட் ஓப்பன் த செவன் சீல்ஸ். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்திருக்கிறார். எப்பொழுது இந்த ஏழு சபை காலங்கள் முடியும் பொழுது. அதெல்லாம் ஏழு சபை காலங்கள் நமக்கு முடிந்து விட்டது. அது வந்து இன்டர்செசரி ஒர்க். இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்து பேசுகிற ஊழியமானது முடிந்து விட்டது. அவர் சன் ஆஃப் மேனாக இறங்கி வந்திருக்கிறார், பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார், ரெடாம்ஷனை ரிவீல் பண்ணுகிறார். ரெடாம்ஷனை அவர் சம்பாதித்தார், கல்வாரியிலே சம்பாதித்தார். இப்பொழுது அது வந்து சம்பாதித்த பிறகு கிபி 95-96 பத்மு தீவில் யோவான் அங்கே இருக்கும் பொழுது அவனுக்கு அவர் சிம்பிள் ஃபார்மாக ரிவீல் பண்ணுகிறார். ஏழு குத்து விளக்கு இதோ அப்படி ரிவீல் பண்ணுகிறார். பின்பு என்ன செய்கிறார் என்றால் அந்த மீட்பின் புத்தகம் என்று அங்கே 5வது அதிகாரத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். அதன் பின்பு அவர் ட்ரம்பர்ஸ், ஏழு தூதர்கள் எக்கால ஊதினார்கள். பின்பு ஏழு கோப கலசங்கள் ஊற்றப்பட்டது. செவன் தண்டர்ஸ் அங்கே தங்கள் சத்தங்களை முழங்கின. அதன் பின்பு மகாவேசி, மிருகம், மிருகத்தின் முத்திரை. அதன் பின்பு இதோ ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதன் பின்பு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இப்படி அவர் வந்து சிம்பிள் ஃபார்மாக ஆண்டோர் யோவானுக்கு பத்மதீவிலே கிபி 95-96 அங்கே வெளிப்படுத்தினார். அங்கே அவிதமாக சிம்பிள் ஃபார்மாக அங்கே வைத்திருக்கிறார். ஆனால் யோவான் அதனுடைய ரெவலேஷனை எழுத வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ எழுதாத முத்திரை போடு. ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்கால ஊதும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த டேஸ் ஆஃப் த வாய்ஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல் வென் ஹி பிகின் டு sound, the mystery of God should be finished. என்று அங்கே எப்படித்தல் வெளிப்படுத்தல் 10:6-7 வாசி. அது 7 தூதனுடைய செய்தியில் வரும் பொழுது தான் இந்த சிம்பல் எல்லாமே ரிவீல் ஆகும். இது வந்து என்னது? ரெடாம்ஷன். இதுதான் மீட்பு. இந்த மீட்பு ரெடாம்ஷன் வந்து சிம்பல் ஃபார்மாக இருக்குது, அது வெளிப்படுத்தப்படவில்லை. தானியலுக்கும் அவ்விதமான வெளிப்பாடு வந்தது. சிலையை பார்த்தான், அங்கே அந்த மெட்டீரியல்ஸு வந்து தலை வந்து கோல்டாக இருக்கிறது, மார்பு வந்து வெள்ளியாக இருக்குது, வயிறு வெண்கலமாக இருக்கிறது, ரெண்டு கால்கள் இரும்பாக இருக்கிறது, பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிறது. ஒரு கல் அங்கே மலையிலேருந்து பயந்து வந்து அந்த சிலையை மோதும் பொழுது அது தூளாக மாறிவிட்டது. ஆனால் அந்த கல்லோ பெரிய பர்வதமாக மாறிவிட்டது என்று அங்கே ரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பின்பு 7 அதிகாரத்திலே தானியேல் 7 அங்கே போகும் பொழுது கர்த்தர் வந்து அங்கே வெளிப்படுத்துகிறார். முதலாவது அங்கே சிங்கத்தை காண்பிக்கிறார், அதன் பின்பு கரடியை காண்பிக்கிறார், அதன் பின்பு சிவிங்கி, அதுக்கு பிறகு அங்கே கொடிதான ஒரு மிருகம், இரும்பு பற்களை உடைய கொடிதான ஒரு மிருகத்தை அங்கே காண்பிக்கிறார். அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்கிறது, 7 தலைகள் இருக்கிறது, அது மத்தியிலிருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்புகிறது. இவ்விதமாக அங்கே காண்பிக்கும் பொழுது அதெல்லாம் சிம்பல் ஃபார்ம் தான். அந்த சிம்பல் ஃபார்மாக காண்பிக்கிறார். அந்த வெளிப்பாட்டை அவன் எழுத நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ இதை எழுதாத, முத்திரை போடு, இதை புதைப்பொருளாக வை, கடைசி காலத்தில் இது வெளிப்படுத்தப்படும். ஜனங்கள் அங்கே இங்கும் ஓடி அலைவார்கள், அறிவு பெருகி போகும், விஞ்ஞான மனது அதிகமாகும், ஜனங்கள் அதை அறிய வேண்டும் என்று நினைப்பார்கள், சாபன மக்கள் அதை அறிய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவங்க கரெக்டாக அறிய முடியாது. அவங்க அதை குறித்து புஸ்தகம் எழுதலாம், அதை குறித்து அவங்க படம் போட்டு கூட விளக்கலாம், ஆனாலும் அந்த வெளிப்பாட்டை அவர்கள் கரெக்டாக அறிய முடியாது. ஒரு கஸ் ஒர்க்காக அவங்க செய்வார்கள். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் சாபன போதர்கள் வந்து விளக்கம் கொடுக்க அவர்கள் பிரயாசப்படுவார்கள், ஆனாலும் கரெக்டாக சொல்ல முடியாது. அது ஒரு மனுஷனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது 7 தூதனுக்கு ஒப்புக் கொடுக்க. அந்த 7 தூதனுடைய செய்தி தான் ரெடாம்ஷனை ரிவீல் பண்ணும். நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் சரியாக புரியணும். ரெடாம்ஷனை அவர் சம்பாதிச்சிட்டார், ஆனால் அது ரிவீல் ஆகலை. அது ரிவீல் ஆகணும்னா 7 தூதன் தோன்ற வேண்டும். 7 தூதனுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எக்கால ஊத தொடங்கும் பொழுது இந்த தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்படும்னா ரெடாம்ஷன் இஸ் ரிவீல்டு. இன்னைக்கு ரெடாம்ஷன் இஸ் ரிவீல்டு. நீங்கள் வந்து ஏஜ் ஆஃப் இன்டர்செஷனில் இல்லை, அது ஒரு 2000 இயர்ஸ் ஏஜ் ஆஃப் இன்டர்செஷன். அவர் பிரீஸ்டாக இருந்தார், அவர் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்தார், பிதாவின் சிங்காசனத்தில் இருந்தார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது போல ஜெயங்கொளுரு எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். பிதாவின் சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் அப்படின்னு ரெண்டு போட்டிருக்கு. பிதாவும் அவர் தான், குமாரனும் அவர் தான். அது ஒரு ஸ்தானத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து அவர் நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய ரெடெம்ப்ஷனுக்காக அந்த பிரைஸ் அவருடைய பிளட்டை அங்கே சிந்தி அவர் 3 நாளில் உயிர்த்தெழுந்து அவர் தேவனுடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார், பரிந்து பேசுகிறார். இப்பொழுது அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிற ஊழியத்தை முடித்து இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். ஆனாலும் அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு போகவில்லை. அவருடைய சொந்த சிங்காசனம் தான் அவருடைய சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது அவர் உலகத்தை ஆளுகை செய்வது. அவர் 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது அது வந்து ஹிஸ் த்ரோன். இப்பொழுது ஃபாதர்ஸ் த்ரோனில் இருக்கிறார். 2000 இயர்ஸ் வந்து ஃபாதர்ஸ் த்ரோனில் இருக்கிறார். இப்போ இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து ரெடாம்ஷன் இஸ் ரிவீல்டு. உள்ளதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம என்ன நேரத்தில் இருக்கிறோம் இப்பொழுது? ரெடாம்ஷன் இஸ் ரிவீல்டு. 7 சர்ச்சஸ் ஆர் ஃபினிஷ்டு. ஆஃப்டர் த 7 சர்ச்சஸ் ரன் அவுட், the Son of Man descended from heaven and opened the seven seals and revealed the mysteries. அதுதான் நம்ம அறிய வேண்டும். இப்போ நீங்கள் என்ன காட்டில் இருக்கிறீங்க? ரெடெம்ஷன் இஸ் ரிவீல்டு. இந்த இந்த ஏழு இந்த பவுல், இரேனியஸ், மார்ட்டின், கொலம்போ, லூத்தர், வெஸ்லி, இவங்கெல்லாம் என்ன காட்டில் இருந்தாங்க? பரிந்து பேசுகிற காலத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெடெம்ஷன் ரிவீல் ஆகலை. ஆண்டவர் மீட்பை சம்பாதித்தாருன்னு தெரியும். அதே சமயத்தில் அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு தெரியுமா? தெரியாது. லுத்தர் வந்து அவர் வந்து 1, 2, 3, 4 அஞ்சாவது தூதன். அவருக்கு அஞ்சாவது தூதன் தெரியுமா? லுத்தர்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஸ்தானம் எதுன்னா தெரியாது. அவருக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். கத்தோலிக்க மார்க்கம் அது வந்து பாரம்பரிய மார்க்கமாயிருக்குது. ஜபமாலை எண்ணுவது, ஊதுவத்தி கொளுத்துவது, மெழுகுவத்தி கொளுத்துவது, சிலையை வழிபடுவது, மாதாவே மாதாவே என்று கூப்பிடுவது, இதெல்லாம் பைபிளில் கிடையாது. நம்ம வந்து விசுவாசத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்படி தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி தான் அவருக்கு தெரியும். அவர் வந்து தேவனுடைய திட்டத்தில், இந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனில் எங்கே இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியாது. அதே போல் இரேனியஸ், மார்ட்டின், கொலம்போ, யாருக்குமே தெரியாது. வெஸ்லிக்கு தெரியாது. அவருக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை வெளிப்படுத்தினார். அவருக்கு அந்த அனாய்டிங் வந்தது. பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அதை பார்க்கிறார். பார்த்து அதை போதிக்கிறார். அவர் ஒரு போர்ஷன் ஆஃப் வேர்டை அங்கே போதிக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை அவர் போதிக்கலை. அவர் வந்து என்ன காலத்தில் வாழுகிறோம், அவர் யார், என்ன சபையின் தூதன் என்று அவருக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் அப்பொழுது ரெடெம்ப்ஷன் ரிவீல் ஆகலை. இட் இஸ் அ டைம் ஆஃப் இன்டர்செஷன். அவர் வந்து பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறார். அதனால் அவங்க வந்து பிதா, குமாரன், பசுத்தாவி நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பவுல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். இரேனியஸ் மார்ட்டின் இவங்க எல்லாமே அந்த பவுல் உபதேசத்தில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சீலில் அவங்க இருக்கிறாங்க. அதன் மீது கொலம்போ வந்த பொழுது ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தோன்றினது. அப்பொழுது அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பதிலாக பிதா, குமாரன், பசுத்தாவின் நாமம், டைட்டில் பேப்டிசத்தை கொண்டிருந்தாங்க. ஒன் காடுக்கு பதிலாக ட்ரினிட்டியை கொண்டிருந்தாங்க. த்ரீ காட் இன் ஒன் பர்சன், ஒரு நபருக்குள் மூன்று கடவுள் இருக்கிறார்கள். நாம த்ரீ ஆஃபீஸஸ் இன் ஒன் காட்னு சொல்கிறோம். அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக இருந்தார் எலோகிம். பின்பு அவர் வார்த்தையாக மாறினார். வார்த்தை வேர்ட் பாடி, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் மெல்கிசிதேக்காக இருந்தார், கர்த்தருடைய தூதனானவராக இருந்தார், பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுடு. இப்படி அவர் வந்து அவர் அந்த பாம்பில் வரும் பொழுது அதான் வேர்டுங்குது. அந்த வேர்டு அந்த பழைய ஏற்பாடில் அவர் வேர்டாக இருந்தார். அவர் வேர்டாக இருந்து தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து, அல்லது காட் தியோஃபனியில் இருந்து அவர் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தார். பின்பு அந்த தியோஃபனியில் இருந்து அவர் மாம்சத்தில் வந்தார். அதனால் ஒன் காட் இன் த்ரீ ஆஃபீஸஸ். அதுதான் கரெக்டான உபதேசம். அதனால் கொலம்போ காலத்தில் தியத்தீரா சபையின் காலம் வருகிறது. அந்த நேரத்தில் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தோன்றுகிறது. அங்கே உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டுவிட்டு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை கொண்டு வந்து பிதா, குமாரன், பசுத்தாவி என்ற மூன்று கடவுளை வழிபடுவது. எக்ஸ்ட்ரா வந்து மாதா, மாதா தான் முக்கியமான கடவுளங்கள். பெண் தெய்வத்தை கொண்டு வந்து அதன் மீது நன்ஸை அவங்க கொண்டு வந்து கல்யாணம் முடியாமல் அவங்க நன்ஸாக இருந்து அவங்க அப்படி தங்கள் வாழ்க்கையிலே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த மார்க்கம் இன்றைக்கு சின்ன ஆலமரம் விதை வந்து சின்னதாக இருக்கும், கடுகு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த விதை வந்து பெரிய ஆலமரமாக மாறும். இந்த ஆலமரம் என்னென்னா விழுது விட்டுச்சுன்னா அந்த விழுது வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அது தர வரைக்கும் வந்து அது அது ஒரு தனி மரமாக மாறிடும். இதை வெட்டினா கூட அது தனியாக நிற்கும். அரச மரம் என்ன செய்யும் என்றால், இதான் சின்ன விதை. அங்கே காக்கா வந்து எச்சம் போடும் பொழுது அது பில்டிங்கில் இருக்கிற அந்த கீரல் அந்த இடவெளியில் அது விழும் பொழுது அங்கேருந்து வேற போட்டு மாடியிலேருந்து வேற போட்டு கீழே வரைக்கும் தரைக்கு வரைக்கும் வந்துடும். அதுக்கு தண்ணியே இல்லாட்டாலும் வளரும். வந்து அந்த பில்டிங்கை ரெண்டாக உடைச்சிரும். அவ்வளோ பவர் இருக்குது. அதே போல கத்தோலிக்க மார்க்கம் வந்து சின்னதா நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியாக தோன்றினது. பின்பு நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசமாக மாறினது. பின்பு அது பீலேயாமின் உபதேசமாய் மாறி அதன் பின்பு ஜேசபெல் ஏசபேலுடைய அங்க மார்க்கமாக மாறி அது விழுது விட்டு அங்கங்க விழுது விட்டு உலகம் முழுசும் படர்ந்துட்டு சகல ஜாதிகளிலும் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் மக்கள் வந்து மிருகத்தை வணங்குகிறார்கள். அது கடைசியாக பீஸ்டாக மாறும். கர்த்தர் அதை அக்கினி கடலிலே போடுவார். அந்த மார்க்கமானது உலகம் முழுசும் பரவிவிட்டது. 124 கோடி மக்கள் இருந்தாங்க, இப்போ அதை விட அதிகமாக இருக்கலாம். அப்படியாக இருக்கிறது. அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா வந்து லாட்டின் அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது. அங்கெல்லாம் லத்தீன் பேசுகிறவங்க தான். அதான் வந்து அந்த அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் நிறைய சின்ன சின்ன நாடுகள், அர்ஜென்டைன், பிரேசில், கியூபா, இப்படி அநேக நாடுகள் இருக்கிறது. எல்லா நாடுகளும், இந்த சின்ன நாடுகள் எல்லாத்துலேயுமே முழுசுமாக கத்தோலிக்கம் தான். இப்போ என் டைம் மெசேஜ் அந்த சவுத் அமெரிக்காவுக்கு போயிருக்கு. அது நிறைய இடத்துல இப்பொழுது என் டைம் மெசேஜ் அந்த சபைகள் உருவாகியிருக்கு. பாருங்கள், இத்தாலி வந்து ஒரு சின்ன நாடு, ரொம்ப சின்ன நாடு இத்தாலி. இத்தாலியில் தான் ரோம் இருக்குது, ரோமில் தான் வாடிகன் இருக்குது. அதனால் ஒரு சின்ன நாடு, அந்த ரோம் வந்து 4வது கிங்டமாக இருக்குது. அது பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயித்தது. ஐரோப்பாவில் இருக்க 10 நாடுகளை இந்த ரோம் ஜெயித்தது. 10 ராஜாக்கள் அவங்க கீழே வந்தாங்க. இப்போ அதான் 10 கொம்புகள் இருக்கிறது. அங்கே 7 தலைகள் என்றால் 7 சீசர்கள் தோன்றினார்கள், ராயர்கள் தோன்றினார்கள். அந்த ராயன் சீசன், அங்கே 7 பிரதானமான ராயர்கள் தோன்றினார்கள். 10 ராஜ்யங்கள் அவங்க கையில் வந்தது. பின்பு அந்த ரோமராஜ்யம் கிபி 476 அது ஒளிஞ்சு போனது. அதன் பின்பு அது எப்படி மாறிவிட்டது என்றால் போப்புவின் ரோமாபுரியாக மாறி அவங்களுடைய ரிலிஜன் அதை விட பவர்ஃபுல்லாக போயிட்டு. சீசருடைய ராஜ்யத்தை பார்க்கலும் இந்த போப்புவின் ராஜ்யம் உலகமெங்கிலும் பரவி அது அங்கே போனது. இதை வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் மகாவேசி என்று சொல்லப்பட்டது. திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறார். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் குடிகள் அவளுடைய மதுவினாலே எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று எழுதப்படுது. உலகம் முழுசு அது பரவிவிட்டது. அந்த கத்தோலிக்க மார்க்கம் அதுதான் வந்து கொலம்போ காலத்தில் தோன்றினது. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருந்தது ஒன் காடை பிலீவ் பண்ணாங்க. அது முதலாம் முத்திரை சிங்கம் அங்கே வந்து என்னால் இங்கே தேத்திரா சபையின் காலம் வரும்பொழுது 1000 வருஷம் உலகத்தில் கத்தோலிக்க மார்க்கத்தை தவிர எந்த மார்க்கமும் கிடையாது. மொத்தமே 2000 வருஷம் தான். இதில் 1000 வருஷம் வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். அதிலிருந்து மார்ட்டின் லூத்தர் இங்கே கொண்டு வருகிறார். அங்கே மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தை கொண்டு வரும் பொழுது அங்கே வெஸ்லி என்ன செய்கிறார், விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, இவங்க தீய பழக்கத்தெல்லாம் மாற்றணும். இல்லை, மார்ட்டின் லூத்தர் பைப்பு வச்சு புகை பண்ணார், அவர் பீர் குடித்தார அப்படி சொல்லும் பொழுது அது அந்த காலம். இப்போ வந்து சயின்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம், எல்லா தீய பழக்கத்தையும் விட வேண்டும். அதனால் நம்ம சபையில் இருக்கிற யாருக்கும் எந்த தீய பழக்கமும் இருக்கக்கூடாது. நான் அதை வெறுக்கிறேன், அதிகமாக வெறுக்கிறேன். எந்த தீய பழக்கமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதுதான் வெஸ்லி. அதன் பின்பு பெந்தேகாசல் பீப்புள் வராங்க. அந்த பெந்தேகாசல் பீப்புளுக்கு தனியாக ஒரு சபைக்காலம் கொடுக்கப்படலை. அவங்க வந்து இந்த மெத்தடிஸ்டோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுவது, நீங்கள் ஆவிக்குரிய வரத்தை பெற வேண்டும். கடைசியாக ஆண்டவர் 7வது சபையின் தூதனை கொண்டு வரும் பொழுது அவர் ஊழியத்தை முதலாவது அடிப்படை உபதேசங்கள், ஒன் காட் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம். பின்பு 1963 அந்த மெசேஜ் வந்தது. என்னுடைய முதலாவது வரைக்கும் முன்னோடியாக யோவான் சானகன் அனுப்பப்பட்டது போல நீ என்னுடைய 2வது வரைக்கும் முன்னோடியாக அனுப்பப்படுகிறாய். As John the Baptist was sent to foreign my first coming, you are sent to foreign my second coming என்று அந்த சத்தம் சொல்லுது. இவனுடைய மெசேஜ் உலகமெங்கிலும் போகும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அந்த மெசேஜுக்காக அவர் காத்திருந்தார். முப்பது வருஷமாக காத்திருந்தார். 1933 அது சொல்லப்பட்டது. அவர் 63 முப்பது வருஷமாக அந்த மெசேஜுக்காக காத்திருந்தார். ஆனால் 1963 அவர் சன்செட் மவுண்டனில் போகும்பொழுது 7 ஏஞ்சல்ஸ் மின்னல் வேகத்தில் அவங்க வந்து எட்டர்னிட்டியிலேருந்து வந்தாங்க. இவர் அதுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது 7 முத்திரைகளை பற்றி அதை திறக்க வேண்டிய அந்த கமிஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மார்ச் 17 24 1963 அவர் 7 முத்திரையின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த புஸ்தகம் உங்களோட கையில் இருக்கிறது. அதனால் பாருங்கள், அந்த மெசேஜ் அவருக்கு வந்தது, ஓப்பனிங் ஆஃப் 7 சீல்ஸ். அந்த மெசேஜ்க்காக தான் காத்திருந்தார். அது வரைக்கும் அவருக்கு ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆனது, கேன்சர் வியாதி சுகமானது, மரித்தோர் உயிரோடு எழுப்பினார், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்பினார். ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், அதன் பின்பு தேர்ட் புல், ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. ஹல்லேலூயா. அங்கே ஓப்பனிங் ஆஃப் த வேர்டில் இருந்து நீங்கள் ரேப்சர் வரைக்கும் ரெடெம்ப்ஷன் இஸ் ரிவீல்டு. ஆமென். இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோதான் சொல்கிறேன். பேசிக்கிட்டே நான் போவேன். ஏன்னா எனக்குள்ளே நிறைய இருக்குது. நான் சம்பாதிச்சதில் இந்த வெளிப்பாடை சம்பாதிச்சது தான் எனக்கு பெரிய சொத்து. சர்ச்சை கட்டினோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியலை. நான் சாதித்தது இந்த வெளிப்பாடை பிடிச்சு கொண்டது தான். இதுதான் அழியாத சொத்து. திருடம் வந்து திருட முடியாது, யாரும் இதை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவிதமான ரெவலேஷன் ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். இப்பொழுது நான் என்ன டைமில் நீங்கள் வந்திருக்கேன், நீங்கள் வந்திருக்கேன் ரெடெம்ப்ஷன் ரிவீல். 1963 பிறந்த அதுக்கு அது பின்பு பிறந்த எல்லாருமே இஸ் எ ரெடெம்ப்ஷன் ரிவீல். இந்த 7 சபை காலத்தில் பிறந்தவங்க, இந்த ஒவ்வொரு தூதனுடைய அந்த நட்சத்திரத்தின் கீழே அவங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த 2000 இயர்ஸ் ஏஜ் ஆஃப் இன்டர்செஷன், இப்பொழுது ஏஜ் ஆஃப் ரெடெம்ப்ஷன் ரிவீல்டு. இப்பொழுது அங்கே சிம்பிள் ஃபார்மாக இருந்தது, ரிவீல்டு ஆகிருக்கு. அவர் சம்பாதித்த ரட்சிப்பு ஒன்றும் இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இவங்களுக்கு பவுல் வந்து ப்ராபஸியாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் காலத்தில் அந்த ரியாலிட்டி வரல. அவர் ப்ராபஸியாக சொல்லியிருக்கிறார், நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அந்த ப்ராபஸி எல்லாமே பிரதர் பென்காம் வந்து தான் விளக்கம் கொடுக்குறார். இதோ யோவானுக்கு அது சிம்பிள் ஃபார்ம் ஆயிருந்தது, இவங்களுக்கு எல்லாருக்குமே அது சிம்பிள் ஃபார்ம் தான். பெந்தகோச பாஸ்டர்கள், பெரிய பெரிய பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, சும்மா மனுஷங்களை பிரியப்படுத்த முடியாது. அவங்க சத்தத்தை உயர்த்தி ரொம்ப ஆக்ஷன் பண்ணி பண்ணுறாங்க. இன்னும் யூடியூப்பில் எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. அவங்களுடைய அநியாயங்கள் எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. அவங்களுடைய மாய்மாலங்கள் எல்லாமே, இந்த பெந்தகோச பாஸ்டருடைய மாய்மாலங்கள் இன்றைக்கி வெளியரங்கமாக இருக்குது. நம்ம அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணாண்டாம், இங்கே வெளியரங்கமாக இருக்கு. அதனால் பாருங்கள், இவங்களுக்கு ஏதாவது இது தெரியுமா, இந்த சிம்பிள் தெரியுமா? அவங்களுக்கு எப்படி பரலோராஜ்யம் போக முடியும்? போகவே முடியாது. இப்பொழுது ரெடெம்ப்ஷன் ரிவீல்டு ஆகிருக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். மறைஞ்சிருந்த காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் எவ்வளோ பிடிச்சு வச்சுருக்கீங்க, உங்கள் ஹார்ட்டில் எவ்வளோ பிடிச்சு பதிச்சு வச்சுருக்கிறீங்க? நான் நிறைய பதிச்சு வச்சுருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நிறைய என் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கு. உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது? நிறைய பேர் நிறைய பிடிச்சு வச்சுருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ரெவலேஷனை சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்க, அதுதான் உங்களை மேலே கொண்டு சொல்லும். இந்த ரெவலேஷன் இல்லைன்னா மேலே போக முடியாது. இதுதான் 7 thunders. 7 thunders அட்டர்ட் தேர் வாய்ஸஸ். 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. அதை எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவளை, எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம் என்றால், பட் இன் த டேஸ் ஆஃப் த வாய்ஸ் ஆஃப் த 7th ஏஞ்சல் வென் இட் பிகின் டு சவுண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் காட் சுட் பி ஃபினிஷ். ஏன்னா தேவ ரகசியம் நிறைவேறும் என்று நீங்கள் 6 வசனத்தில் வாசிங்க. தமிழ் பைபிளில் 6 வசனம், இங்கிலீஷ் பைபிளில் 7 வசனம். அதனால் அங்கே இப்பொழுது அது ரிவீல்டு ஆகியிருக்கிறது. இப்பொழுது தான் பெற முடியும். இதுக்கு முன்னால் காலத்தில் வாழ்ந்தவங்க, இந்த தூதர்கள், அவங்களுக்கு இந்த ரெடெம்ப்ஷன் தெரியாது. நீங்கள் வந்து இந்த காலத்தில் பிறக்காமல் நீங்க ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. மார்ட்டின் லூத்தர் பெரிய ஊழியக்காரர், ஜான் வெஸ்லி பெரிய ஊழியக்காரர், ஆனா அவங்களுக்கு இந்த சிலாக்கியம் கொடுக்கப்படலை. நீங்க இந்த காலத்துல பிறந்திருக்கிறீங்க, இந்த வார்த்தைக்குள்ள வந்ததுனால இந்த ரெவலேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு அதை விளக்கி சொல்லும் பொழுது இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் இஸ் எ ப்ரிவிலேஜ், இது வந்து ஒரு பெரிய சிலாக்கி, இது வந்து உங்களை குளோரிஃபிகேஷனுக்கு வழி நடத்துகிறது. ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து தேவராசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது உங்களை கிளைம் பண்ணுகிறார். நீ என்னுடைய பிரஜை, நீ என்னுடைய சன், நீ என்னுடைய டாட்டர், உன்னை குளோரிஃபிகேஷனுக்கு கிளைம் பண்ணுகிறேன், உன்னை வந்து நான் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். மோதிரத்தை போடணும், தாலியை போடணும், சர்ச்சுக்குள்ளே டீ குடிச்சிடக்கூடாது. இதை ஒட்ட இந்த கொசுக்கு இருக்க வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குற போதர்களை எப்படி ராப்சரில் கொண்டு போவாங்க? அவங்களுக்கு எல்லாமே இந்த வெளிப்படையான காரியம்தான். தீர்க்கதரிசி அதை சொன்னார், என்ன சொன்னார்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறது, தேவையில்லாத காரியத்தை சொல்கிறது, தேவையான வெளிப்பாடை பிடிக்க மாட்டாங்க. இங்கே வந்து சர்ச்சில் யார் எப்படி இருக்கா அதை பார்க்கறது, இங்கே கொடுக்க பாஸ்டர் கொடுக்குற பிரசங்கத்தை வெளிப்பாடை பார்க்குறாங்களா? சிலர் வந்து புதுசாக வரங்க யார் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அவங்க தூங்கி அவங்க ஆத்மா விழுந்து போகிறாங்க, நீ தூங்காமல் வார்த்தையை கேள. அதனால் நிறைய பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏண்ட வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது பிரசங்கத்தை கேட்டிங்களா, என்ன பிரசங்கம் பண்ணேன் அதை கேட்டால் சொல்ல தெரியாது. இப்படியாப்பட்ட ஜனங்கள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம தூங்கக்கூடாது. நல்லா பாருங்க என்ன சொன்னால், இந்த நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், இப்பொழுது என்ன டைமில் இருக்கிறோம், ரெடெம்ப்ஷன் இஸ் ரிவீல்ட். ஹல்லேலூயா. அதன் முன்பு ஜட்ஜ்மெண்ட் வரும். ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கிறது? வெளிப்படுத்தல் 6:12 வசனம்.
அவர் 6 முத்திரை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று.
அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன், அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. ஃபர்ஸ்ட்ல என்ன போட்டிருக்கிறது? There was a great earthquake. When he opened the sixth seal, there was a great earthquake. அங்கே வந்து ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த பூமி அதிர்ச்சியை குறித்து பிரதர் பெர்னாம் என்ன சொல்லுகிறார்? அவர் அங்கே மலையிலே இருக்கும் பொழுது, அவருடைய நண்பர்களோடு கூட இருக்கும் பொழுது அங்கே புயல் காற்று வந்தது. அவருடைய தலைக்கு மேலே அது 3 கை கொட்ட மாதிரி கிளாப் பண்ணுது. அவருடைய நண்பர்கள்லாம் காருக்கு அடியில் போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. அப்பொழுது அந்த புயல் காற்று போன பிறகு அது மரங்களை முறித்து போட்டது, மலையினுடைய முகடுகளை உடைத்து போட்டது. பயங்கர புயல் காற்று, அது கிளாப் பண்ணினது. அப்பொழுது அந்த புயல் காற்று என்ன சொன்னது என்று அந்த நண்பர்கள் அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட். ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரைக்கிங் வெஸ்ட் கோஸ்ட், இந்த 3 வார்த்தைகளை சொல்கிறார். அது சொன்ன நியாய தீர்ப்பு மேற்கு கடற்கரையை தாக்குறது என்று சொன்னார். அதனால் ஒரு 24 அது நிகழும். நீங்கள் அந்த மகிமையை காண முடியும். 24 பெரிய பூமி எதிர்ச்சி வந்தது, சுனாமி வந்தது. அலஸ்கா என்ற இடமானது அது தண்ணீருக்குள்ளே மூழ்கி போகிற அளவுக்கு பெரிய ட்ரெமர் அங்கே ஏற்பட்டது, சுனாமி ஏற்பட்டது. அது குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஏற்பட்டது. அப்பொழுது என்ன செய்யறால், அந்த சான் ஆண்ட்ரஸ் ஃபால்ட் அந்த கடலிலே அந்த பகுதியிலே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. அதனால் அந்த பிளவு வந்து அது ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறது, நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அதெல்லாம் பிரதர் பெர்னாம் சொல்லுகிறார், ஒரு நாளிலே என்ன செய்ய, லாஸ் ஏஞ்சல் பட்டணம் 1500 நீளமும் 300 அகலமான பரப்பளவு வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற அந்த இடமானது தண்ணீருக்குள்ளே 40 ஆழத்துக்கு தலைகீழாக அது போயிடும் என்று சொன்னார். உலகத்தில் இதுவரைக்கும் அவ்வளவு பெரிய சுனாமி ஏற்பட்டதில்லை. ஜட்ஜ்மெண்ட், சுனாமி வந்து ஜட்ஜ்மெண்ட்டு அடையாளமாக இருக்குது. நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டு, பூமி அதிர்ச்சி ஜட்ஜ்மெண்ட்டு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அவ்வளோ பெரிய பரப்பளவானது தண்ணிக்குள்ளே போகும் பொழுது அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். கலிஃபோர்னியாவில் தான் நல்ல சீதோஷண நிலை இருக்கிறது. மற்ற இடங்களில் குளிர் அதிகமாக இருக்கும். ஆனால் கலிஃபோர்னியாவில் நல்ல கிளைமேட், அங்கே தான் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிறது, அதான் ஹாலிவுட் சினிமான்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே அங்கே தான் இருக்கிறது. அங்கே 60% இன்கம் அமெரிக்காவுக்கு கலிஃபோர்னியா ஹாலிவுட் அந்த ஏரியாவிலேருந்து தான் கிடைக்குது. அதனால் அது தலைகீழாக போகும்பொழுது, ஏற்கனவே அமெரிக்கா கடலில் இருக்கிறது, அது தலைகீழாக போகும்பொழுது வருமானம் குறையும் பொழுது அமெரிக்கா டாலர் வந்து அதை வீழ்ச்சி அடையும். அமெரிக்கா டாலரில் தான் எல்லா பிஸ்னஸும் நடக்குது. நம்ம பிஸ்னஸ் செய்ய வேண்டுமானால் டாலராக மாற்ற வேண்டும். இப்போ 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு மேலே ஒரு டாலர், இந்தியா பணத்துக்கு மதிப்பு கிடையாது. டாலரில் டாலர் வேல்யூ இறங்கலை, ஆனால் அப்பொழுது டாலர் மதிப்பு இறங்கும் பொழுது, அதனால் பிஸ்னஸை வந்து எப்படி நடத்துவது, அந்த டாலரை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதற்கு யார் உதவி செய்ய முடியும்? போப்பு தான் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அது நிகழும் பொழுது நீங்கள் மேலே இருப்பீங்க. நியாய தீர்ப்பு தாக்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் சைக்கிங் வெஸ்ட் கோஸ்ட் என்று சொன்னார். மேற்கு கடற்கரையை நியாய தீர்ப்பு தாக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தாக்கும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வீங்கன்னா மேலே இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமேன். அப்பொழுது போப்பு காட்சியிலே தோன்ற வேண்டியதாக வரும். இப்பொழுது வேர்ல்டு பேங்கு எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற? போப்பு தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் பொன்னினால் செய்யப்பட்ட அந்த குத்து விளக்கு, இதுதான் அந்த குத்து விளக்கு. அந்த மாடலில் தான் இங்கே ஏழு சபை காலங்களில் இருக்கிறது. அந்த குத்து விளக்கு இப்பொழுது வேடிகன்லாம் இருக்கிறது. 10 ராஜ்யங்களை ஆளும் பொழுது பாபிலோனியில் இருந்த தங்கம் வந்து மேதிய பெர்சிய ராமஜித் வந்தது. அங்கேருந்து தங்கமானது எங்கே போச்சுன்னா அலெக்சாண்டருக்கு போனது, கிரேக்க ராஜ்யம் போனது. அங்கே இருக்க தங்கம் எல்லாமே அது ரோமாபுரிக்கு வந்துட்டு, எல்லாம் அவங்க சேர்த்த தங்கம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்படி ராஜ்யங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வரும் பொழுது கடைசியில் ரோமில் வந்து சேர்ந்துருக்கு. அவங்க சம்பாதித்த பணமும் அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா நிறைய காலேஜஸ்ஸு, நிறையா ஸ்கூலு, அங்கே ஜீவன் சோதி கல்யாண மண்டபம், லாயலா காலேஜ், இன்னும் உலகமெங்கிலும் எவ்வளோ தேவாலயங்கள், எவ்வளவோ ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இதனுடைய வருமானமெல்லாம் அங்கே தான் போகும் பொழுது உலகத்தின் செல்வம் அங்கே தான் இருக்கிறது. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்த போப்புவால் மட்டும்தான் முடியும். இப்பொழுது உலகத்தின் பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைகிறது. அடையும் பொழுது லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போகும்பொழுது டாலரை ரீஃபைனான்ஸ் பண்ண வேண்டும் என்றால் போப்பு வரும்பொழுது போப்பு வந்து ஆன்டி கிரைஸ்டாக மாறுவார். யார் கையில் பணம் இருக்குதோ அவங்க தான் அதிகாரம் செலுத்த முடியும். பேப்பர் மணி வந்து டிமாலிஷ் பண்ண, அங்கே வந்து அபாலிஷேஷன், பேப்பரில் மதிப்பு கிடையாது. கோல்டு என்றைக்குமே மதிப்பு அல்ல. கோல்டு ஸ்டாண்டர்டை கொண்டு வரும் பொழுது இந்த பேப்பர் மணி அபாலிஷ் ஆகும் பொழுது, அப்பொழுது என்ன சொன்னால் போப்பு உலகத்தின் அதிபதியாக மாறும் பொழுது மிருகத்தின் முத்திரையை கொண்டு வருவார். அதனால் நம்ம ரேப்சர் இந்த இப்பொழுது ரெடெம்ப்ஷன் ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏழாம் தூதனுடைய செய்தி நமக்கு ரெடெம்ப்ஷனை ரிவீல் பண்ணுகிறது. ஆண்டவர் முத்திரையில் திறந்து அந்த சிம்பிளுக்கு பின்னால் என்ன ரெவலேஷன் இருக்கிறது? பைபிளில் ஒவ்வொரு ஸ்டோரிக்கு பின்னால் என்ன வெளிப்பாடு இருக்கிறது? ரூத்து ஸ்டோரிக்கு பின்னால் என்ன வெளிப்பாடு இருக்கிறது? ராகாபுக்கு பின்னால் என்ன வெளிப்பாடு இருக்கிறது? ஏதோ அக்சாலுக்கு பின்னால் என்ன வெளிப்பாடு இருக்குது? இப்படி எல்லா வெளிப்பாடுகளும் நமக்கு வந்து அக்யூரட்டாக வந்திருக்குது. ஏழாம் தூதனை புறக்கணித்தால் அவங்க மெசேஜ் கொடுக்க முடியாது. ஒரு பாஸ்டர் ரெபேக்காவை பற்றி பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ரெபேக்காவை பற்றி கல்யாண மெசேஜ் கொடுக்குறார் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அவங்க வந்து ஆபிரகாம் எலியேசரை அனுப்பினார்னா எலியேசர் யாருன்னு அவரால் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். எலியேசர் வந்து இன்றைக்கி மனவாட்டியை ஆயத்தப்படுத்த முடியாது. ஆண்டவர் பிறந்த பென்காமை அனுப்பினார். அவங்க பிறந்த பென்காமை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லட்டா அந்த மெசேஜ் கரெக்டா? சிஎஸ்ஆர் ரெவரண்டாக இருந்தாலும் பெந்தகோச பாஸ்டராக இருந்தாலும் கல்யாண மெசேஜ் ரெபேக்கால் தான். அந்த ரெபேக்காலில் எலியேசர் யாருன்னு அவனுக்கு தெரியுமா? எலியேசர் வந்து ஏழாம் தூதன் பிறந்த பென்காம் மனவாட்டியை ஆயத்தப்படுத்த முடியாது அனுப்பினார் என்று அவங்களால் சொல்ல முடியாது. வேறு காரியங்களை சொன்னாலும் இந்த இடத்துல வரும்பொழுது அவங்க வந்து சொல்ல முடியாது. ரூத்து ஸ்டோரியை பேசுகிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். சீப் ரீப்பர் அங்கே இருக்கிறார். அந்த சீப் ரீப்பர் அறுவடைக்கு கண்காணிப்பாக வைத்தவன் போவாஸ் அங்கே வரும்பொழுது, அங்கே போவாஸ் ஏசுன்னு சொல்லுவாங்க. அந்த சீப் ரீப்பர் யார்? அந்த சீப் ரீபெட்டை தான் போவாஸ் கேட்குறார். அந்த பெண் யார்? அவள் ஒரு மோபிய பெண். என்னிடத்துல வந்து காலையிலே வந்து உங்கள் வயலில் கதிர் பொறுக்கட்டுமான்னு கேட்டால் நான் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டேன். காலையிலேருந்து அவள் இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு அந்த சீப் ரீப்பர் யாருன்னு அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் அவங்க கல்யாண பிரசங்கமே சரி கிடையாது. கல்யாண பிரசங்கமே ஒரு ரெவரண்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்து அவர் மற்ற எல்லா காரியத்தையும் சொல்லுவார், ஜனங்களை பிரியப்படுத்த முடியாது பேசுவார், ஆனால் வெளிப்பாடு கொடுக்க முடியாது. எந்த பாஸ்டரும் வெளிப்பாடு கொடுக்க முடியாது. இப்போ பெண்ணாம் வந்து ஒரு செயினில் ஒரு முக்கியமான கண்ணியாக இருக்கிறார். ஒரு செயினில் ஒரு கண்ணியை எடுத்துட்டா அதுக்கு பிறகு சைக்கிளை நம்ம பெடல் பண்ண முடியாது. எல்லா கண்ணியும் சரியாக இருந்தால் தான் நம்ம பெடல் பண்ண முடியும். அதனால் ஒரு வண்டியில் வந்து செயின் அதில் ஒரு இந்த பிற பெண்காமை மட்டும் தனியாக தூக்கி வச்சுட்டு பிரசங்கம் பண்ண முடியுமா? எல்லா மெசேஜிலையும் அவர் அங்கே வருகிறார். அந்த ஏழாம் தூதன் அந்த ப்ராஃபட் இல்லாமல் பைபிள் வந்து ஜாயின் பண்ண முடியாது, அவங்க கோர்வையாக போதிக்க முடியாது. அதனால் ஏழாம் தூதன்னா யாருன்னே தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை அறவே போதிக்க முடியாது. ஏழு சபை காலங்கள்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு இன்னும் பைபிள் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. ஒருத்தர் சொல்லுகிறார், பெரிய போதகர், நான் 50 வருஷமாக பைபிள் டீச்சராக இருக்கிறேன், நான் பெஸ்ட்டு, நான் பைபிள் டீச்சர் அப்படின்னு ஒரு சாவில் சொல்கிறார். நான் கேட்டேன், அவர் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் போய் பைபிள் ப்ரீச்சராக டீச்சராக அவர் டீச் பண்ணிக்கிட்டு வரார். ஃபேமஸான ஆளுதான், பெண்டேகாஸில் ரொம்ப ஃபேமஸான ப்ரீச்சர், இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவார். ஆனால் என்ன செய்யுதுன்னா அவர் வந்து இப்போ பெண்காமை தனியாக அலக்காக தூக்கி வைத்துட்டு பிரசங்கம் வந்து எப்படி இருக்கும் அது டேலி ஆகாது. இப்பொழுது ரெடெம்ப்ஷன் ரிவீல்டு, ஹல்லேலூயா. பின்பு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. ஹலோ, அவர் இறங்கி வந்திருக்கிறார். இறங்கி எதுக்காக வந்திருக்கிறார்? கிளைமிங் இஸ் சப்ஜெக்ட், அவருடைய பிரஜைகளை உரிமை பாராட்டுகிறார். யாருக்காக அவர் கிரயத்தை செலுத்தினாரோ, அந்த கிரயத்தை செலுத்தின அந்த பிள்ளைகளை எதுக்கு கிளைம் பண்ணுகிறார்? கிளைமிங் டு ஹோலி குளோரிஃபிகேஷன், நீங்கள் குளோரிஃபிகேஷன் அடைய வேண்டும். அதற்காக அவர் கிளைம் பண்ணும்படியாக வந்திருக்கிறார். அவங்களுக்கு ரெடெம்ப்ஷனை ரிவீல் பண்ணுகிறார். ரிவீல் பண்ணி என்ன செய்கிறார் என்றால் காலிங் அண்ட் சீலிங். ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், நம்முடைய சீல் பண்ணுகிறார். இதெல்லாம் என் டைம் பாஸ்டர் வந்து போதிப்பதை நான் அவங்க யூடியூப்பில் கேட்கும் பொழுது இதெல்லாம் இல்லை. அதனால் அவங்கள ரேப்சருக்கு அவங்க ஆயத்தப்படுத்த முடியாது. அந்த மாதிரி மெசேஜ் ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்தாது. சாபன பாஸ்டர்களே சில நேரத்தில் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. இவங்க தீர்க்க தேசியை பிலீவ் பண்ணி தீர்க்க தேசியை அனுப்பினார், தீர்க்க தேசியை அனுப்பினார், இதை தான் சொல்ல தெரியுமே ஒழிய வேற ஒன்றும் சொல்ல தெரியாது. ரொம்ப வேதனைப்பட வேண்டிய காரியம். அதனால் அவர் இறங்கி வந்திருக்கிறார், அவர் சன்அப் மேனாக வந்திருக்கிறார். இப்பொழுது ரெடெம்ப்ஷனை ரிவீல் பண்ணுகிறார். இவங்க பிதா குமாரன் பசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்காக பரிந்து பேசினார். அதனால் அவங்களுக்காக என்ன பரிந்து பேசினார்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய குறைகளை இரத்தத்தின் கீழே கொண்டார். அவங்களுக்கு அவ்வளோ வெளிப்படலை, முத்திரைகள் திறக்கப்படலை, அவங்களுக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் வேர்டு தான் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த டைட்டில் பேப்டிசம் தான் தெரியுமே ஒழிய அவங்களுக்கு அங்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானங்கிறது தெரியாது. அதனால் அவங்களுக்காக பரிந்து பேசினார்ன்றா அவங்களுடைய குறைகளை இரத்தத்தின் கீழே கொண்டார். ஏனென்றால் முத்திரைகள் திறக்கப்படலை, அது வந்து அறியாமையின் காலம், ஏஜ் ஆஃப் இக்னரன்ஸ். அப்போ சொல்ல 17:30,
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதோர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள
அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அது அறியாமையின் காலம். ஏனென்றால் அவங்க காலத்தில் முத்திரைகள் திறக்கப்படலை. அவங்க சபை அவங்களுடைய காலத்தில் ஏழாம் தூதன் தோன்றவில்லை. அது அந்த அந்த சீசன் கிடையாது. அதனால் அவங்க வந்து பிதாகுமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாலும் அவங்க வெஸ்லி மெசேஜுக்கு உண்மையாக இருந்தால் அந்த குரூப் வந்து ஆண்டவர் அவங்களுடைய குறைகளை மன்னித்து அவங்கள அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது அறியாமையின் காலம், தெரியாது. குழந்தை ஏதாவது சேட்டை பண்ணிச்சுன்னா அது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அதை போட்டு ஏன் போட்டு அடிக்கிறீங்க, அது தெரியாமல் செய்யுது. அதுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி மைண்டு வரலை, அதுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் அது அறியாமையின் காலம். இப்போ வந்து முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அறியாமையின் காலம் அல்ல, இட்ஸ் எ ரிடெம்ப்ஷன் ரிவீல். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு. இன்டர்செஷன், ரிடெம்ப்ஷன் ரிவீல், அதன் பின் ஜட்ஜ்மெண்ட். ஆறாம் முத்திரை வந்து ஜட்ஜ்மெண்ட் சீலாக இருக்குது. இயற்கையை, இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த இயற்கையானது அது வந்து தேவபுத்திரர் வெளிப்படுதலுக்காக அது இட்ஸ் குரோனிங், அது வந்து தவிக்கிறது. ரோமர் 8:19,
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது.
மேலும் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது பிறகு வாசிக்கலாம்.
அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
இதோ சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. ஆடம் எழுந்து போகும் பொழுது அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்த மிருகங்கள் எல்லாமே, மற்ற சிருஷ்டிப்புகள் எல்லாமே விழுந்து போச்சு. ஒரு மரம் கூட இலையை உதறார், எப்பொழுதும் பச்சையாக தான் இருக்கும். ஒரு மிருகம் கூட சாகாது, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தோடு சண்டை போடாது. அந்த ஏடேன் இல்லை, எந்த தீமையும் கிடையாது. அதனால் ஆடம் விழுந்து போன பொழுது அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த எல்லாமே விழுந்து போனது. இவன் தான் ஆகான் தான் பாவம் செய்தான், சாபத்தீடானதே எடுத்துக்கொண்டான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே கூட்டிக்கிட்டு வந்து கல்லறிஞ்சாங்களே, இது ரொம்ப அநியாயமாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நம்ம நினைக்கலாம். அது எதை நமக்கு வெளிப்படுத்தினா, ஆகானுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் அவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால் இவன் விழுந்து போகும் பொழுது அவன் மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தண்டனை வரத்தான் செய்யும். ஆதான் விழுந்து போன பொழுது அவனுக்கு மரணம் வந்தது, நமக்கும் சேர்ந்து தான் மரணம் வந்துச்சு. உலகத்தில் இருக்க கல்லறக்குழிகள்லாம் எதை குறிக்கிறது? அங்கே ஆதாம் பாவம் செய்ததுனால்தான் அந்த கல்லறக்குழிகள்லாம் இருக்குது. சுடுகாடுகள், கல்லறக்குழிகள்லாம் இருக்கு, அல்லது சுடுகாடு கல்லறக்குழிகள் உலகத்தில் இருக்காது. ஆடம் வந்து ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனை கொண்டு வர வேண்டும். ஆனால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து அவளுக்கு அவருடைய ரீசனிங், அவருடைய பகுத்தறிவை தூண்டினது. அந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் தேவர்களைப் போல மாறிவீர்கள், அதனால் ஆண்டவர் வந்து உங்களை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் அவ்வளோ மோசமானவர் அல்ல, இந்த பழத்தை சாப்பிட்டக்காக உங்களை சாவடிக்க மாட்டார். அதனால் இந்த கனியை புசித்தா சாகவே சாவீர்கள் என்று அவன் சொல்லிக்க, நீங்கள் சாகவே சாவதில்லை. அவர் நல்லவராச்சே, அவர் அன்புள்ளவராச்சே, இதுக்காக உங்களை சாவடிச்சிட போகிறாரா? பாருங்கள், அவன் அவிதமான டீச்சிங் கொடுத்தான். அவள் அதை புசித்தாள், என்ன ஏற்பட்டது? அவங்க வந்து நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு கூட ஐக்கியப்படுது. ஆண்டவர் டெய்லி வந்து அவங்க கூட நேரடியாக பேசினார், அதன் பின்பு ஒரு நாளும் நேரடியாக வரல. பவர் ஓவர் த எர்த், இந்த பூமியின் மேல் அவனுக்கு அதிகாரத்தை, ஆதிக்கத்தை கொடுத்திருந்தார். இயற்கையின் மேல் ஆதிக்கத்தை கொடுத்திருந்தார். இப்பொழுது அவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாது. புயல் காற்றே நில்லு அப்படின்னா கீழ்ப்படியாது. காற்றே நீ வீசாத. ஆனால் இந்த பெண்கம் வந்து இதோ இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அவர் அந்த தேவபுத்திரனாக இருந்து அவர் காற்றை பார்த்து நிறுத்து நில்லு என்று சொல்லும் பொழுது புயல் காற்று பனிப்புயல் நின்று விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆடாமுடைய சந்ததி அந்த பவர் ஓவர் த எர்த் இதெல்லாம் இழந்து போய்விட்டது. அதெல்லாம் இழந்து போனான். ஏவாள் பாவம் செய்ததுனாலே உலகத்துக்கு மரணம் வந்தது. அப்பொழுது டைட்டில் டீடு அவனுக்குள்ளே இருந்தது. அந்த டைட்டில் டீடு மேலே போயிட்டு அது தேவனுடைய கரத்தில் போய்விட்டது. சாத்தான் வந்து இல்லீகலாக இந்த உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான். இப்பொழுது சாத்தான் இந்த உலகம் சாத்தானால கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. சாத்தான் இந்த உலகத்திலே மனுஷர்கள் மூலமாக ஆளுகை செய்கிறான். ஏனென்றால் ஆடம் அந்த டைட்டில் டீடை இழந்து போய்விட்டான். அதனால் எது அவன் இந்த தேவனை பார்க்க முடியாது. விசுவாசத்தெல்லாம் இருக்க வேண்டும். அவன் வந்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், உங்களைப் போல தேவனுடைய குமாரர் குமாரிகளையும் கொண்டு வாருங்கள் சொல்லும் பொழுது என்ன ஏற்பட்டதென்றால் ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனை கொண்டு வர வேண்டும். அவன் வந்து ஆண்டவர் அவனை எப்படி சிருஷ்டித்தார், ஒரு ஸ்பிரிட் மேனாக சிருஷ்டித்தார். அவனை முதல்ல தியாபனியில் சிருஷ்டித்தார், பின்பு அவனை வந்து மாம்சத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்படியாக வைத்தார், மாம்ச சரீரத்தை கொடுத்தார். அதே போல தான் நம்ம வந்து தியாபனியில் வந்து அதுக்கு பிறகு மாம்சத்தில் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து முதல்ல தியாபனியில் இருந்தார், பழைய ஏற்பாடில் வேர்ட் பாடியில் இருந்தார், அதன் பின்பு அவர் மாம்சத்தில் வந்தார். இதே போல தான் தேவகுமாரர்கள் குமார்த்திகள் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது மாம்சத்தின்படி இனச்சேர்க்கையின்படி மனுஷர்கள் உலகத்தில் பிள்ளைகள் பிறக்கிறது, அந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு உலகத்தை நிரப்பி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னவென்றால் அவன் ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனை கொண்டு வர வேண்டும், அவர்கள் இந்த பூமியை ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அறிவினாலே உலகத்தை ஆளக்கூடாது, விசுவாசத்தினாலே உலகத்தை ஆள வேண்டும் என்று வைத்திருக்கும் பொழுது சாட்டன் வந்து இங்கே காட்ஸ் பிளானை வந்து அவன் டிஃபீட் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தையை சாட்டான் வந்து அவன் டிஃபீட் பண்ண முடியாது. கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அப்படி இனச்சேர்க்கையின் மூலமாக மாம்சத்தின்படி பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து விசுவாசத்தினாலே பிறக்கும்படியாக பிள்ளைகளை கொண்டு வருகிறார். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். எபேசியர் 1:13-14 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மெசேஜை கொண்டு வருகிறார். இந்த மெசேஜை பிலீவ் பண்ணும் பொழுது அவங்க ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனாக மாறுறாங்க, நியூ பேர்த் அடைகிறாங்க. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கன்னி பிறப்பின் மூலமாக உலகத்தில் வெளிப்பட்ட இந்த செர்பன் சீடு வந்ததுனால தான் அங்கே வெர்ஜின் பேர்த் அங்கே வந்தது. அந்த வெர்ஜின் பேர்த் வந்து அவர் தன்னுடைய ஆவியை ரிலீஸ் பண்ணுகிறார். அவர் கல்வாரியில் மறிக்காதபடி பெண்டேகாஸ் வராது, கல்வாரி இல்லைன்னா பெண்டேகாஸ் கிடையாது. அதனால் கல்வாரியில் மறிக்கும் பொழுது ரத்தத்தில் இருந்த ஜீவன், அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் இருந்த ஜீவனானது இன்றைக்கு நம்ம மேலே வருகிறது. ஹல்லேலூயா. 120 பேர் மேலே அது வருகிறது. அவங்க அந்த மெசேஜை பிலீவ் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அந்த பிலீவ் பண்ணும்பொழுது ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனாக மாறிவிடுகிறார். நாங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கிறேன், இப்போ நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன், நான் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வந்து ஸ்போக்கன் வேர்டு சன், நான் உரைக்கப்பட்ட வார்த்தையின் மகனாக இருக்கிறேன். நீங்கள் உரைக்கப்பட்ட வார்த்தையினுடைய சன் அண்ட் டாட்டராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பா இப்போ இல்லை, நீங்கள் உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு பிறந்திருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், சாட்டன் வந்து காட்ஸ் பிளானை பீட் பண்ண முடியாது. அல்லாஹ் அவர் என்ன செய்தார் என்றால் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மெசேஜை கொடுத்து அந்த மெசேஜ் அந்த அந்த ஜனங்களை அழைக்கும் பொழுது அவங்க வந்து அங்கே நியூ பேர்த் அடைகிறாங்க, அவங்க ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனாக மாறியிருந்தாங்க. அப்படி ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனாக மாறாதவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது, இந்த உலகத்தின் மேலேயும் ஆதிக்கம் கிடையாது. டெஃபினிட்டாக வச்சுக்கிடுங்க. சும்மா கிறிஸ்தவங்களாக மாறினா எல்லோரும் பல்லவ ராஜ்யம் போயிடலாம். என்கிட்ட ஒருத்தட்ட சத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாம் ஒன்று தான், நம்ம எல்லோரும் பல்லவத்தில் போயிட்டு ஒன்றா தான் கும்மி அடிக்க போகிறோங்கிறார். நீங்கள் இது தான் ரைட்டுங்கிங்க, அவங்க அதான் ரைட்டுங்க, எல்லாம் ஒன்று தான். சில கிறிஸ்தவங்களை கேட்டால் எல்லாம் ஒன்று தான் அப்படிம்பாங்க. அதே போல் எல்லாம் ஒன்று தான், நம்ம எல்லோரும் மொத்தமாக அங்கே போய் கும்மி அடிக்கிறோங்கிறார். அவர் கும்மி அடிப்பாராம், எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிக்க போகிறாங்களாம். பல்லவத்தில் கும்மி அடிக்கிறது இருக்குதா என்னென்னு தெரில. இதனால் இவ்விதமாக வந்து சாபன கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க, நம்ம கிறிஸ்தவங்களாக மாறிட்டாலே பல்லவராஜ்யம். நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, மெசேஜ் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, தீர்க்கதரிசியை விசுவாசித்தாலே நீ ராப்சரில் போயிட போகிறோம், நீ அந்த வெளிப்பாடு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறியா, நீ ராப்சரில் போயிட போகிறோம். நம்ம சர்ச்சில் தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறோம், அதனால் எல்லாருமே ராப்சரில் போயிடலாம். நீங்கள் பெர்ஃபெக்ஷன் அடையணும், நியூ பேர்த் அடையணும், ஏதோ ராப்சரிங் ஃபெய்த் அடைய வேண்டும், இதெல்லாம் இருக்குது. கர்த்தர் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு மறுபடியும் பிறவட்டால் தேவன் ராஜ்யத்தை காண மாட்டான். அங்கே வந்து திஸ் இஸ் பெர்ஃபெக்ட் லவ், நோ ஒன் கேன் என்டர் இன் டு திஸ் பிளேஸ் விதவுட் திஸ் பெர்ஃபெக்ட் லவ். இந்த பெர்ஃபெக்ட் லவ் பெர்ஃபெக்ஷன் அடையாமல் அங்கே போக முடியாது. அப்படியிருந்து பிறந்த பெண்கள் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கும் பொழுது, இவங்க வந்து அப்படியே ஜனங்களை மட்டுப்படுத்திடுது. நீங்கள் இருக்கிற நிலையிலே இருந்தால் போதும், உங்களுக்கு மேற்கொண்டு நாலேஜ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா அவங்களுக்கே பாஸ்டர்களுக்கே நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை, அதனால் அவங்கள வந்து எப்படி நடத்த முடியும் அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் அருமையானாலே நம்ம வந்து நீ பார்த்து அடைய வேண்டும், அப்பொழுது தான் நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். நீ பார்த்து அடைய வேண்டும் வந்தால் மெசேஜை பிலீவ் பண்ணும். ஏனென்றால் ஆதாம் மூலமாக நம்ம பாவத்தில் பிறந்திருக்கும். ஆதாம் ஏவாள் நம்மை பாவத்தில் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவர் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தலே பேர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்துக்கும் பேர் எழுதும் பொழுது அந்த செய்தி அங்கே வரும் பொழுது, அவங்க காலத்துக்குரிய செய்தி வரும் பொழுது, அவங்க அதை கேட்ச் பண்ணும் பொழுது அவங்க ஸ்போக்கன் வேர்டு சில்ட்ரனாக மாறிடுதாங்க. அந்த ஒரு சந்ததி தான் இந்த கடைசி காலத்தில் இப்பொழுது ரெடெம்ஷன் ரிவீல், ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவரகசியம் வெளிப்படுத்தும் பொழுது எல்லாரிடம் இந்த பைபிள் வந்து நமக்கு ஓப்பன் புக்காக மாறிவிட்டது. ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது, இப்பொழுது நமக்கு ஓப்பன் புக்காக மாறி இருக்கிறது. நீங்கள் இங்கே வரும்பொழுதெல்லாம் புக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது. உங்கள் கையில் இருக்க புக்கு எல்லா கிறிஸ்தவன் கையிலும் இதே பைபிள் தான் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு க்ளோஸ் புக்காக இருக்கிறது. அது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் அஞ்சாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வருகிறார். அது ஏழு கொம்புகளை ஏழு கண்களை உடையதாக இருந்தது. அது நான்கு ஜீவனுக்கு முன்பாகும் மூப்பர்களுக்கு முன்பாகும் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தின புஸ்தகத்தை வாங்கினார். அப்பொழுது நான்கு ஜீவன்கள் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜபங்களால் நிறைந்த தூப வர்க்கத்தை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, கர்த்தாவே தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்க பாத்திரராக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியிலும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கேன், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. முதல்ல இன்டர்செஷன், ரெண்டாவது ரெடெம்ப்ஷன் ரிவீல். இப்பொழுது ரெடெம்ப்ஷன் ரிவீல் ஆயிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பின்னால் இருக்க சிம்பிள் ரிவீல் ஆயிருக்கு. ஏழு முத்திரைகள் புஸ்தகத்தையும் ஏழு சபைக்காலங்கள் புஸ்தகத்தையும் படித்து பாருங்கள். நான் இந்த ரெண்டு புஸ்தகத்தையும் அநேக முறை படித்திருக்கிறேன். அதில் வந்து நான் கவனித்தது, ஏழு முத்திரையை விட ஏழு சபை காலங்களில் தான் அதிக சத்தியம் இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏழு முத்திரைகள் புஸ்தகத்தை வந்த பிறகு தான், அதுக்கு பிறகு தான் லீவெயில் அந்த ஏழு சபை காலங்களை எழுதினார். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு ரெண்டு பெரிய புக்கு இருக்குது, அந்த ரெண்டு பெரிய புக்கு பிரதர் பிரனன் நேரடியாக பேசினது. அதை வந்து புக் ஃபார்மாக அந்த ரெண்டு புஸ்தகத்தையும் சேர்த்து ஒரு புஸ்தகமாக வந்திருக்கிறது தான் ஏழு சபை. அதில் நிறைய சத்தியம் இருக்குது. அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு சிம்பிளுக்கு பின்னால் இருக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் எல்லாம் வந்துட்டு, இந்த ரெண்டு புஸ்தகம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, ஏழு சபை காலங்களும் ஏழு முத்திரைகள் ரெண்டு புஸ்தகம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாலே நீங்கள் பிறந்த பெண்காம் எல்லா சத்தியத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு தான் நம்ம வெப்சைட்டில் ஏழு முத்திரைகள் ஏழு அங்கே சபை காலங்கள் இந்த ரெண்டு புஸ்தகத்தையும் அங்கே கொடுத்துருக்குறோம். யாராவது புஸ்தகம் வேணும்னா அவங்க போய் அதை பிரிண்ட் பண்ணிக்கிடலாம், நம்முடைய வெப்சைட்டில் போய் பிரிண்ட் பண்ணிக்கிடலாம். அது என்னென்னா, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், டாக்டர் ஜேக்கப் பண்ண டிரான்ஸ்லேஷன், பின்னால் வந்தது பெரிய புஸ்தகமாக மாற்றிருக்கிறாங்க, அது கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அதில் நிறைய மிஸ்டேக். ஆனால் டாக்டர் ஜேக்கப்பை ஆண்டவர் அதுக்காகவே அழைத்தார். தமிழிலும் இங்கிலீஷிலையும் புலமை உள்ளவர், ரொம்ப நாலேஜ் உள்ளவர். அவருக்கு ஈக்குவலாக யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. எந்த ஃபாரினர் வந்தாலும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவார், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். அவ்வளோ இங்கிலீஷில் புலமையுள்ளவர். தமிழும் அவரை போல் எந்த தமிழ் பண்டிட்டு கூட அவருக்கு தெரிஞ்ச தமிழ் தெரியாது. கரெக்டாக அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் வேர்டை கரெக்டாக போடுவார். அப்படியாப்பட்ட மனுஷனை ஆண்டவர் எழுப்பினார். அந்த ஜேக்கப் அவர் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்தார். கடைசி ராபோஜனம் கூட எடுத்தார், மரிப்பதற்கு முன்னதாக ராபோஜனம் எடுத்தார். அவரை நான் ஜோம் பண்ண சொன்னேன், பின்னால் இருப்பார் என் கால்வின் சின்ன பையன், தாத்தா தாத்தானே அவர்கிட்ட போவான். அவர் பவர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணார், அவ்வளோ பவர், அவரை பவர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணார். கொஞ்ச நாளில் மரிச்சு போனார். அவர் கடைசியாக நம்ம சர்ச்சுக்கு வந்தார். ராப்சர்ல அவரை தான் நம்ம பார்க்க போறோம். அவரு கொடுத்த டிரான்ஸ்லேஷன் தான் நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் அந்த புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு புஸ்தகம் இல்லைன்னா அதை பிரிண்ட் பண்ணிக்கிடலாம். அதனால் இந்த இது வந்து ரெடெம்ப்ஷன் ரிவீல்டு. இப்பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கிறீங்க. ஆமே, இந்த ரெடெம்ப்ஷன் ரிவீல் ஆகும்பொழுது ஆண்டவர் கிளைம் பண்ணுகிறார், கிளைமிங் யூ ஃபார் குளோரிஃபிகேஷன். உங்களை குளோரிஃபிகேஷன் அடைவதற்காக உங்களை அவர் வந்து கிளைம் பண்ணுகிறார், உரிமை கோருகிறார். ஒரு ஆத்மாவை பிடிக்கிறார், அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேலை வர்றாங்க. இன்னொரு ஆத்மாவை பிடிக்கிறார். கடந்த வருஷம் 25 பேர் வந்திருக்கிறார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேலில் 25 பேர் வந்திருக்கிறார். அதனால் என்னன்னா, எலெக்டட் பீப்புள் ரொம்ப சொற்பம். ஒரு சபையில் 100 பேர் வந்தால் இவங்க எங்கே ஓடிடுவாங்களோ அந்த பாஸ்டர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓட மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேலில் வந்தால் ஒப்பு கொடுக்கணும், ஜுவல்ஸ் எல்லாம் கலத்தணும், அவங்க இஷ்டம் போல் ஜீவிக்க முடியாது. அதனால் அங்கே தான் இருப்பாங்க. புத்தி இல்லாத கன்னிகள், களைகள் தான் நிறையா. அதனால் ஒரு சபையில் வந்து எலெக்டட் பீப்புள் தான் பார்ட் வேர்ட்லேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வருவாங்க. எலெக்டட் பீப்புள் ஒரு சபையில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, அல்லது அது கூட இல்லாமல் இருக்கலாம். அப்படி எலெக்டட் பீப்புள் தான் அவங்க வந்து பார்ட்ஸ் வேர்டை விடுத்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்துடுவாங்க. அங்கே எலெக்டட் பீப்புள் ஒன்றுமே இல்லைன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க. இப்போ ரெடெம்ப்ஷன் ரிவீல்டு, இப்பொழுது வெளிப்பாடு. இங்கே ரெடெம்ப்ஷன் இப்பொழுது ரிவீல் பண்ணியிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாதித்தார், அது அவர் ரத்தத்தை சிந்தினார், அந்த பர்ச்சேஸ் பண்ணார். இப்பொழுது 2000 வருஷத்துக்கு பிறகு ரிவீல் பண்ணுகிறார். இதுவரைக்கும் அது சிம்பிள் ஃபார்மாக இருந்தது, இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கெல்லாம் தெரியாது, அவங்க காலத்தில் மீட்கப்பட்டவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க டைம் ரெடெம்ப்ஷன் ரிவீல் பண்ணல. இப்போ ரெடெம்ப்ஷன் எப்படி, ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எப்படி அவங்க வந்தாங்க, நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணுகிறோம். உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். அதே போல் தான் நானும். உலகத்தில் வாழ விருப்பம் இல்லை, ஏன்னா பல சோதனைகள், பல போராட்டங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள், இதெல்லாம் வரும்பொழுதும் இந்த உலக வாழ்க்கையை நம்ம வெறுக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணுகிற. இந்த வெளிப்பாடை கேட்கலன்னா நம்ம சோர்ந்து போயிடும். நான் ரெடெம்ப்ஷன் ரிவீல்ல இருக்கிறேன். உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னதாக இது வந்து ஒரு லேப் அப் டைம், ஓவர்லேப்பிங் டைம். அதுக்கு மத்தியில் இது ஒரு ஓவர்லேப்பிங், ஒரு இடைவெளி. இந்த இடைவெளியில் வந்து கத்தர் வந்து இறங்கி வந்திருக்கிறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் இதோ உலகத்தில் இருக்கிற அது யார் யார் எலெக்டட் பீப்புளோ, அங்கே ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ் புசல் பேர் எழுதப்பட்டவர்களை அவர்களை வந்து இப்பொழுது கிளைம் பண்ணுகிறார். கிளைம் பண்ணி அவர்களை வந்து வார்த்தையிலே கொண்டு வருகிறார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் கொண்டு வருகிறார். இந்த செவன் தண்டர்ஸ் மெசேஜில் கொண்டு வருகிறார். இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் கொண்டு வருகிறார். பாருங்க, இப்பொழுது அந்த நேரம், கரெக்டாக அந்த நேரம். இல்லை, கதவு அடைபடுவதற்கு முன்னதாக, ராப்சருக்கு முன்னதாக அவர் வந்து கொண்டு வர வேண்டும். மொத்தம் ஆண்டவர் 3 ப்ராஃபெட்டை வச்சுருக்கிறார். இந்த டைமில் உலகம் அழிவதற்கு முன்னால் 3 ப்ராஃபெட். ஒரு ப்ராஃபெட் பிரதர் பென்கம், அவர் பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி. இன்னும் 2 ப்ராஃபிட் மோசஸ் அண்ட் எலைஜா, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஃபிட். அதனால் இந்த சத்தியமானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இதே சத்தியமானது யூதர்களுக்கு போகும். யூதர்களுக்கு போகும்பொழுது 2 சாட்சிகள் தோன்றுவார்கள். வெளிப்படுத்தல் 16 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தான் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளுமாக இருக்கிறார்கள். பூலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் விளக்குத்தண்டுகளும் அவர்களே. மோசஸ் அண்ட் எலஜா மினிஸ்ட்ரி அங்கே வரும்பொழுது இதே சத்தியம் அங்கே போதிக்கப்படும் பொழுது 5 2 மீன் ஆசீர்வதித்தார். மீதி 12 கூட இதை சேதமாகாதபடி சேர்த்து வைங்கன்னார். மீதியான துணிக்கைகளை அதை வந்து சேர்த்து வைங்கன்னார். அவங்களுக்கு ஆண்டவர் அன்னைக்கே சேர்த்து வச்சார். இந்த மீதியான துணிக்கை நம்ம புசிக்கிற இந்த ஆகாரம், நீங்கள் இப்பொழுது ஃபுல்னஸ்ஸாக வேடை புசிக்கிறீங்க, நீங்கள் அந்த புக்கை புசிக்கிறீங்க. யோவான் புசித்தான், நமக்கு ஒரு அடையாளமாக அவன் இருக்கிறான். புசித்து தீர்க்கதரிசன உரை என்று சொன்னான். அதே போல் நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். அந்த மீதியாக 12 கூட எதுங்கன்னா அந்த 12 கோத்திரத்தாருக்கு சொல்லிருக்காங்க. அந்த 2 ப்ராபர்ட் அங்கே வருகிறாங்க. அந்த 2 ப்ராபர்ட் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யாதுங்க, பூமியில் ஒரு காற்றை அடிக்கக்கூடாது, பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்து நீங்கள் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று அந்த தூதன் அங்கே சொல்லுகிறார். 7 வெளிப்படுத்தல் 7:2 வாசிக்கலாம்.
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறது அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாது என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
இதோ பூமியை நீங்க சமுத்திரத்தை நீங்க சேதப்படுத்தாது. முதலாம் உலக யுத்தம் 11 மாதம் 11 இரவு 11 நின்று போய்விட்டது. யார் அதை நிறுத்தினாங்க? அந்த சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து எழும்பி வந்த அந்த தேவனுடைய தூதன், முத்திரைக்கோலை உடைய தேவனுடைய தூதன், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்த அதிகாரமுடைய அந்த 4 தூதரை நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் சமுத்திரத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று பலத்த சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போட்டவர்கள் 144,000 பேர். இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கிறார், முத்திரைக்கோலை உடையவராக இறங்கி வந்திருக்கிறார். ஆமீன். அந்த தூதன் முத்திரைக்கோலை உடையவராய் வந்திருக்கிறார். 144,000 பேர் யூதர்கள் முத்திரை போடப்படுகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000. அதன் பின்பு நீங்கள் 9 வாசிக்கும் பொழுது, 9 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும்
இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து கொண்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்க தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுதான் இதை பிரைடை குறிக்கிறது. சகல சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலிருந்து வந்த திரளான கூட உலகமெங்கில் இருக்க அந்த எலெக்டட் பீப்புள், அந்த மனவாட்டி, அவங்களும் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. Calling an election. Sealing. It is a sealing time. யாரோ அங்கே வந்து 8 என்ன வாசிக்கிறோம்? அங்கே தூதன், அதே தூதன் தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து கொண்டு பலிபீடத்தில் படியிலே நின்றான்.
7:2-3
எப்படி வருகிறார்? அவர் தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு வர நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யம் வருவதாக, இயேசுவே நீ சீக்கிரமாய் வாரும், எடுத்துக்கொள்ளப்படுதல் சீக்கிரமாய் நிகழட்டும், இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை நம்ம ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை 2 வெள்ளிக்கிழமை விழிப்பு ஜெபம், மற்ற வெள்ளிக்கிழமை நம்ம 6:30 to 7:30 வரைக்கும் ஜெபிக்கிறோம். பிரதர்ஸ் மீட்டிங்கில் ஜெபிக்கிறோம். வேணும் நிறைய ஜெபங்கள் நம்முடைய சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட அதிகமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அதிகமாக போதிக்கப்படுகிறது. இதுக்கு மேலே நமக்கு இன்னொரு ப்ரோக்ராம் தேவையில்லை. மேக்சிமம் நம்ம செய்கிறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். எல்லாமே அது பரிசுத்தவான்களுடைய ஜபங்களானது, அது மேலே ஏறெடுக்கப்படுது. ஆண்டவருக்கு அது தூபகற்பமாக அது சுகந்த வாசனையாக அது ஏறெடுக்கப்படுது. ஏனென்றால் நம்ம பைபிள் டேம் படி ஜபிக்கிறோம், நம்ம வந்து வார்த்தையின்படி ஜபிக்கிறோம். இதெல்லாம் சுகந்த வாசனையாக தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்படுகிறது. அங்கே வந்த தூதனும் இயேசு கிறிஸ்து தான். அதன் பின்பு 10:1 வாசிக்கிறோம், அதுவும் அதே சேம் ஏஞ்சல் தான். அந்த ஏஞ்சல் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். பத்தாவது ஒன்னாவது வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அந்த மைட்டி ஏஞ்சல் அவரும் கிறிஸ்து தான். அதனால அந்த தூதனை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்குன்னு பாருங்க. ஆமாம், நமக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. நியாய தீர்ப்புக்கும் அங்கே கர்த்தருடைய தூதன் அவர் வருகிறார். 20:1 வாசிக்கலாம்.
ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகோலையும் பெரிய சங்கிலியையும் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு.
ஒரு தூதன் பெஞ்சென்றால் பாதாளத்தின் திருவுகோலையும் பெரிய சங்கிலியும் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது அந்த தூதன் கிறிஸ்து தான். இதற்காக 1000 வருஷ அரசாட்சி நடக்கும் பொழுது சாத்தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாய பெரிய வலு சர்ப்பத்தை அதை வந்து 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் அளவும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்திலே தள்ளி அதன் மேலே முத்திரை போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே தூதன் தான். அவர் எதை கொண்டு வர்றார்? பிசாசின் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அதே தூதன் 18:1 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று.
பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்தாவியுடைய காவல் வீடும் அசுத்தமான சகல பறவைகளின் கூடும் ஆயிற்று அப்படி என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த தூதன் வந்திருக்கிறார். அந்த தூதன் வந்து இப்பொழுது முத்திரைகளை அவர் திறக்கும் பொழுது அந்த இந்த இதான் ஒன்லி லைட் வந்து இந்த ஸ்போக்கன் வேர்டு லைட். இந்த தான் வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம் இது தான். இந்த செய்தி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா உலகம் இருள் சூழ்ந்துடும். ஒருவரும் கிரியை செய்ய காடாத ராக்காலாம் வரும். இந்த மெசேஜ் தான் லைட், ஈவினிங் லைட். ஆமென். அந்த தூதன் இறங்கி வருகிறார், அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசமாயிற்று. இப்பொழுது அந்த தூதன் இறங்கி வந்திருக்கிறார். பின்பு என்ன சென்றால் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 18:17 அந்த வேசியின் மேல் வருகிற நியாய தீர்ப்பை கொடுக்கும். 1 hour அழிஞ்சு போவா, ஆட்டாமிக் ஃபயரில் 1 hour அழிஞ்சு போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து மணவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டோடு வந்திருக்கிறார். இப்பொழுது பூமி அந்த வெளிச்சத்தினாலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இதை எடுத்து மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சாத்தான் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிடும் உலகத்தை. வெளிச்சம் போச்சுன்னா டக்குன்னு இருள் வந்துடும். ஒரு செகண்டு கூட தாமிக்காது. லைட்டை அணைச்சிங்கன்னா உடனே இருள் வந்துடும். அதாவது அந்த மெசேஜ் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, மணவாட்டியோடு சேர்ந்து இந்த மெசேஜ் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒருவரும் கிரியை கூட ராக்காலம் வரும். உலகம் சாத்தானுடைய ஃபுல் கண்ட்ரோலில் வர. இப்போமே சாத்தான் மறைமுகமாக ஆளுகை செய்கிறான், பின்பு டைரெக்டாக ஆளுகை செய்வான். உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவித்து வராதும் சம்பவிதமான மகா உபத்திர காலம் வரும். அதனால் ஆண்டவர் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். அவளை சுட்டரிக்கும்படியாக வருகிறார். ஆண்டவர் அதை கவிழ்த்து போடும்படியாக, மனுஷனுடைய ராஜ்யத்தை அழிக்கும்படியாக, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக வருகிறார். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நம்ம காலிங் அண்ட் சீலிங் பண்ணும்படியாக, நம்ம கிளைம் பண்ணி கிளைம் ஃபார் குளோரிஃபிகேஷன், உங்களை மகிமை அடைய செய்வதற்காக உங்களை கிளைம் பண்ணுகிறார். நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தமானவள், நான் நினைச்ச என்னுடைய சிந்தையிலே நீ இருந்த, நான் உனக்காக மாம்சத்தில் வந்து உன்னுடைய ரெடாம்ஷன் ப்ரைஸு அந்த ரேன்சம் அந்த ப்ரைஸை வந்து கல்வாரியிலே நான் செலுத்தினேன். மீட்பின் கிரயத்தை நான் கல்வாரியிலே செலுத்தினேன். இப்பொழுது உன்னை கிளைம் பண்ண வந்திருக்கிறேன். உன்னை நான் கிளைம் பண்ணாமல் நான் ஜட்ஜ்மெண்ட்டு கொண்டு வர முடியாது. முதல்ல இன்ட்ரஸ்டேஷன் செய்யாமல் அவர் வந்து ரெடாம்ஷனை ரிவீல் பண்ண முடியாது. இப்பொழுது இப்பொழுது என்ன பீரியடு? ரெடாம்ஷன் ரிவீல். நமக்கு ரெடாம்ஷன் ரிவீல் பண்ணி நம்மை அவர் கிளைம் பண்ணுகிறார். கிளைமிங் ஃபார் குளோரிஃபிகேஷன், நம்மளை குளோரிஃபிகேஷனுக்காக மகிமை அடைவதற்காக நம்மை அவர் கிளைம் பண்ணுகிறார். இந்த செய்தியை கேட்காம நம்ம இருக்க முடியாது. அப்படி வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மீட்கப்பட்டவர்கள் இல்லை. அவங்களுக்கு இந்த மெசேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க நீ பார்த்து இல்லை, அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறதில் பங்கு பெற முடியாது. அதெல்லாம் இப்பொழுது நம்மளை கிளைம் பண்ணுகிறார். நீதியின் மேல் பசிதாகத்தை தருகிறார், தேவன் மேல் நமக்கு அன்பை தருகிறார், நமக்கு இன்விசிபிள் யூனியனை கொண்டு வருகிறார், கிளைமிங் ஃபார் குளோரிஃபிகேஷன். அதை மீது நம்ம குளோரிஃபைடு அடைந்த பிறகு அவரை தான் உலகத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வர முடியும், அல்லது நியாய தீர்ப்பை கொண்டு வர முடியாது. அதன் மீன்பு ஜட்ஜ்மெண்ட். ஆறாம் முத்திரையின் காலத்திலே இந்த உலகம் ஆனது அழிந்து போகும், டோட்டல் அனிகிலேஷன், சூளையை போல எரியும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது ஃபியூச்சர் சென்டென்ஸ், அது ஃபியூச்சர் டென்ஸாக இருக்குது, அது வருங்காலத்திலும் காரியமாக இருக்குது. கர்த்தருடைய மனசில் என்ன இருக்குது? இன்டர்செஷன், ரெடெம்ப்ஷன், ரிவீல், ஜட்ஜ்மெண்ட். இன்டர்செஷன் முடிந்து விட்டது, இப்பொழுது ரெடெம்ப்ஷன் ரிவீல் பண்ணுகிறார். இது இன் பிட்வீன் டைம், பிட்வீன் ரஸ் இன்டர்செஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், ரெடெம்ப்ஷன் இஸ் ரிவீல். நீங்கள் அந்த நேரத்தில் இருக்கிறீங்க, பைபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்குது, எல்லா விதமான வெளிப்பாடுகளும் தேவனுடைய சிந்தை நமக்கு வெளிப்பட்டு நமக்கு நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த்து வந்திருக்கிறது, நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்து வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம அதை பெறுவோம் என்றால், அந்த அனுபவத்தை பெறுவோம் என்றால், நீங்கள் ராப்சரிங் அந்த போவீங்கிறத நிச்சயம் வருகிறது. உங்களுடைய பேரை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். இதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது ஜட்ஜ்மெண்ட்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்மளாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் கத்திற்கு நம்ம கத்திரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நான் எந்த இடத்துல வந்திருக்கிறேன், நீர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர், வாட் ஜீசஸ் இஸ் டூயிங் நவ், வி சீ ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம். இயேசு கிறிஸ்துவோடைய ப்ரோக்ராமை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? கிளைமிங் இஸ் சன் அண்ட் டாட்டர் ஃபார் குளோரிஃபிகேஷன். இப்பொழுது ஆண்டவர் ரெடெம்ப்ஷனை ரிவீல் பண்ணி நம்ம அதுக்குள்ளே அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை செய்யும் பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்றால் ஜட்ஜ்மெண்ட்டை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. உலகம் அதை புறக்கணித்திருப்பதனாலே இந்த உலகத்துக்கு ஜட்ஜ்மெண்ட்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை, தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. நல்லா கத்தாவே, எங்களுக்கு இவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் என்று எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். இயேசுவே நன்றி. கண்ணீரும் துன்ப கடந்து போ கண்ணீமை, கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும் கண்ணீமை நேரத்தில் மாறிடும். எல்லை அங்கு எல்லை, கண்ணீர் கவலை அங்கு எல்லை, கத்தே வெளிச்சமாள சுத்தம் என்ன சுமராஜனே வந்திடுவார். வானில் தோன்றி எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவே, இந்நேரம் மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம். இயேசுவே, உம்முடைய ப்ரோக்ராம் என்ன? இப்பொழுது நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? எங்கள் வாழ்க்கையிலே நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக, தீர்க்கதரிசியின் செய்தி மூலமாக அதை காணும்படியாக உதவி செய்ததற்காக சோத்ரம். எங்களை நீர் உமக்கென்று கிளைம் பண்ணுகிறீர், குளோரிஃபிகேஷனுக்காக எங்களை கிளைம் பண்ணுகிறீர். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், நீர் எங்களுக்கு சொந்தம். எங்களுடைய ஜபங்களெல்லாம் பல்லோகத்திலே தூப வர்க்கமாக அது ஏறெடுக்கப்படுகிறது. 2000 வருஷமாக ஜனங்களுக்காக நீர் பரிந்து பேசினீர். இப்பொழுது ரெடெம்ப்ஷனை ரிவீல் பண்ணியிருக்கிறீர். மறைக்கப்பட்டிருந்த அந்த எல்லா விதமான சிம்பல் பின்னால் இருக்கிற, எல்லா ஸ்டோரிக்கு பின்னால் இருக்கிற, எல்லா பேரபிள் பின்னால் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் நீர் வெளிப்படுத்துகிறீர். இவ்விதமான ஒரு காலத்திலே ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எங்களுடைய இதயத்திலே அதை ஸ்டோர் பண்ணத்தக்கதாக கிருப தருவீராக. இதுதான் எங்களை மறுரூபப்படுத்தும். கர்த்தாவே, அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். அந்த நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். அந்த நாள் வந்த பிறகு உலகமானது நியாய தீர்ப்பை சந்திக்கும். அப்பொழுது ஜட்ஜ்மெண்ட் டேயாக இருக்கும். எடுத்துக்கொள்ளப்படல் நிகழாதபடி ஜட்ஜ்மெண்ட் வராது. பரிந்து பேசுகிற ஊழியம் நிறைவேறாத பட்சத்தில் ரெடம்ஷன் ரிவீல் ஆகாது, முத்திரைகள் திறக்கப்படாது. இன்றைக்கு நாங்கள் அவிதமான காலத்திலே ஜீவிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. இந்த சத்தியத்தை உம்முடைய ஏற்பிள்ளைகள் இதயத்தில் பதித்து கொள்ளும் பொழுது, அதை பற்றி கொள்ளும் பொழுது, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தருவீராக. சுகவீனமாக இருக்கிறவர்கள், படுத்த படுக்கையில் இருக்கிற எல்லாருக்கும் சுகத்தை தார். வியாதிகளை மாற்றி போடும். சாரி, விமலாவுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிபூர்ண சுகத்தை தரும். பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய பலன் தருவீராக. யூ ஆர் த ஸ்ட்ரென்த் கிவர். நீர் ஏல் சடாயாக இருக்கிறீர். எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்தும், ஆத்மாவை பலப்படுத்தும். கர்த்தாவே, அநேக தேவைகள் மத்தியிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. நீர் யகோவாயிராக இருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை சந்தியும். இந்த உலகப்பிரமான வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றும். இந்த வெளிப்பாடோடு சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ப்ராஸ்பெரிட்டியை தருவீராக. எல்லா சோதனைகளுக்கும், பிசாசின் கண்ணிகளுக்கும், நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய போகையிலும் வருத்தலையும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் வந்து உம்மை ஆராதித்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் வரப்போகிற நாட்களிலே உம்முடைய ஆசீர்வாதம் கிருபை எங்களை தொடரட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தாம் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.